மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 1 முதல் 13 வரை. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்கலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
கடைசி இறுதி அதிகாரங்களான 3 அதிகாரங்களை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். மத்தேயு சுவிசேஷத்துல இதுக்கு வந்து பேஷன் சாப்டர்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவருடைய பாடுகள் சொல்லுகிற, பாடுகளுடைய வரலாறை சொல்லுகிற அதிகாரம் இது. ஆண்டவருடைய சிலுவை மீட்பின் வரலாறுலயே மிக மையமான ஒரு நிகழ்ச்சின்றதை போன வாரம் நம்ம பார்த்தோம். வேதத்திலேயே ரொம்ப மையமானது கிராஸ், எல்லாம் அதை சுத்தி தான் எல்லாமே இருக்கு. இந்த ஒரு பிரம்மாண்டமான சிலுவையை, சிலுவை காட்சியை நோக்கி போகிற நமக்கு மத்தேயு நம்மளை ஆயத்தம் பண்ணிட்டு வர்றார். 26 அதிகாரம்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன் தான். முதலாவது அவர் என்ன பண்றாரு, அந்த கதவுக்குள்ள வரும்போதே தேவனுடைய இறையாண்மை திட்டத்துக்கும் மனிதர்களுடைய சீர்கெட்ட இருதயத்துக்கும் ஏற்படுகிற ஒரு மோதலை நமக்கு காட்டுறார். கடவுள் இப்படி பிளான் பண்ணியிருக்கிறார், மனுஷர்களுடைய பிளான் இது. இது ஒரு பெரிய உதாரணம். முதல்ல நம்ம படிச்சுக்கிறது, இந்த உலகத்திலேயே தேவனுடைய இறையாண்மை தான் மனுஷர்கள் என்னத்தான் திட்டம் பண்ணாலும், அரசியல்வாதிகள் அரசாங்கம் என்னத்தான் திட்டம் பண்ணாலும், தலைவர்கள் என்னதான் திட்டம், கடைசியில அவங்களுடைய அவங்களே வச்சு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுற தேவன் தான் நம் தேவன். அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் சிலுவை. சிலுவை விட ஒரு அநியாயம், சிலுவை விட ஒரு கொடுமை, சிலுவை விட ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி இருக்க முடியாது. அதுலயே நமக்கு காட்டுறாரு, நான் தான் ஜெயிப்பேன். தேவன் தான் ஜெயிக்கிறவர், அவருடைய இறையாண்மை தான் கடைசியில ஜெயிக்கும். அந்த பார்வையில தான் நம்ம சிலுவையை பார்க்க வேண்டும். 2:1-16 வரைக்கும் 3 காட்சிகளை எடுத்து வைக்கிறார். ஒன்னு, இந்த மாயமால தலைவர்கள் வெளிவேஷம் போட்டுக்கிட்டு ஆண்டவரை நம்புறோம்னு சொல்றவங்க. 2, துரோககரமான துரோகி யூதாஸ். இந்த 2க்கு நடுவுல ஒரு இந்த பெண், அழகான ஆராதிக்கிற இந்த பெண்ணை எடுத்துட்டு வந்து வைக்கிறார். இந்த 3 கேரக்டரும் போன வாரம் சொன்ன மாதிரி, நம்ம வெளியில கடைக்கு ஏதாவது போனோம்னா கண்ணாடியில வெளியில கடையில உள்ளதெல்லாம் பார்க்கலாம் கிட்ட இருந்தா. அது கொஞ்சம் பின்னாடி போனோம்னா, சூரிய வெளிச்சத்துல போனோம்னா, அதே கண்ணாடி நம்மள காட்டுற மாதிரி இந்த பகுதிகள் வந்து கிட்ட பார்க்கும் போது யூதாசு அவங்க தலைவர்கள் தெரியலாம். ஆனா கொஞ்சம் பேக்கு போய் கொஞ்சம் யோசிச்சோம்னா, உங்களை இந்த யாராவது ஒரு கேரக்டர்ல உங்களை பார்க்க முடியும் பாருங்களேன். அப்படிதான் இந்த பகுதி இருக்கிறத பார்க்கிறோம். நம்மளை யோசிக்க வைக்குது, இந்த கதையில ஒருவேளை நாம் இருந்தோம் என்றால் எந்த கூட்டத்துல நாம் இருந்திருப்போம்? இந்த தலைவர்கள் கூட்டமா, இயேசுவ முகமுகமா, வேத இயேசுவ பார்க்கும் போது நமக்கா ஒரு இயேசுவை வச்சுக்கலாம், அன்பான இயேசு இல்லைங்களா. ஆனா வேதத்துல வெளிப்படுத்துகிற இயேசு, குழந்தை இயேசு கூட இப்ப வச்சுக்கிறாங்க, குழந்தை இயேசு, அந்த இயேசு அப்படிலாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் ரொம்ப விருப்பமா இருக்கும் கிறிஸ்துமஸ் இயேசுன்னு. ஆனா பைபிள் இயேசுவை நம்ம சந்திக்கும் போது அவர் நம்மளுடைய இருதயம், நம்ம எவ்வளவு பாவிகள், நம்ம வெறும் வெளிவேஷம் போடுறோம்னு நம்மள வெட்டரங்கமா நம்ம பாவத்தை சுற்றி காட்டும் போது நம்முடைய அருமையான பாவங்களை நம்முடைய ரைட் ஹேண்டையோ கண்ணையோ பிடுங்கலன்னா நாம் நரகத்துல போட்டுருவேன்னு சொல்லுகிற இயேசுக்கு முன்னாடி, இந்த உலகத்துல எல்லாரை விட அவரைத்தான் உயர்ந்த இடத்துல வச்சு ஆராதிக்கணும்னு சொல்ற இயேசு, நம்மளை நாமளே மறுத்து அவரை பின்பற்றி வரணும்னு சொல்ற இயேசு, நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியால நம்மளை தொடுற இயேசு இல்லைங்களா. அந்த இயேசுவை நாம் சந்திக்கும் போது நமக்கு என்ன ரியாக்ஷன் வருது? சில பேர் ரொம்ப பயங்கரமான பிரசங்கம் கேட்ட உடனே உங்க மூஞ்ச பார்த்தாவே தெரியும் நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட, இது கோபமா இருப்பீங்க. ஏன் அது கோபம் வருது? இயேசுடைய வார்த்தைகளை சில நேரங்களில் கேட்கும் போது ஏன் அப்செட் ஆகுது? அது ஒரு பெரிய ஒரு தப்பான அடையாளம். ஏன்னா ஒருவேளை நம்ம இன்னைக்கு அந்த கூட்டத்தில் அந்த நாளில் இருந்திருந்தோம்னா இயேசுவை கொலை செய்யணும், நம்ம ஓட்டு போட்டுக்கோ, இந்த மாதிரி இயேசு நமக்கு வேணாம், குதிரையில் வர இயேசு வேணும், ஆசீர்வாத இயேசு வேணும், இந்த மாதிரி இயேசு வேணான்னு சொல்லி நம்மளும் அந்த கூட்டத்தில் இருந்திருப்போம். அதை தான் நமக்கு காட்டுற, எந்த கூட்டத்தில் இருந்திருப்பேன். ஒருவேளை அவ்வளோ தைரியம் நமக்கு இல்லை அப்படின்னா யூதாஸ் மாதிரி சபை மெம்பர் ஆகிட்டு சபையிலேயும் ஒரு பதவி, ட்ரெஷரர் பதவி ஆகிட்டு, ஆனா நம்ம இருதயத்துல எப்பயாவது இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்கிறதுக்கு காத்திருக்கிறவர்களா நாம் இருக்கலாம் பாருங்களா. அப்படி ஒரு யூதாசா நம்ம இருக்கலாம், ஏதோ ஒரு விக்ரம் எனக்குள்ள, என்னுடைய சுயநல சுயநல பெருமையோ இச்சையோ, அது பண ஆசை இருக்கலாம், பொருளாசை இருக்கலாம், உலக ஆசை இருக்கலாம். எத்தனையோ பேர் வருஷ கணக்குல விசுவாசி மாதிரி தோற்றம் அளிப்பாங்க, ஆனா ஒரு நாள் பார்த்தா இயேசுவை வித்துருவாங்க, 30 காசுக்கு வித்துட்டு அவங்க யூதாஸ்ன்னு காமிப்பாங்க. அந்த மாதிரியா நம்ம, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் வரல, ஆனா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இந்த சந்தர்ப்பமா இவ்வளோ யாருக்கு கிடைக்கும் 30 வெள்ளிக்காசு, இதுவா இயேசுவான்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வித்துருவோம். அப்பதான் தெரியும் நம்ம யூதாஸ்ன்னு. அப்படியா நம்முடைய 30 வெள்ளிக்காசு என்ன, எதுக்கு இயேசுவை நாம் விற்போம் அப்படின்ற கேள்வி நமக்கு முன்னாடி வைக்கிறாரு மத்தேயு. இதுக்கு ஆல்ரெடி வித்துக்கிட்டு இருக்கோம், நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஐயையோ நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு அதை பத்தி யோசிக்காம இருக்கிறவங்களுக்கு தான் ஆபத்து. அப்படிதான் இருப்பீங்க ஒருவேளை, தங்க இருதயங்களை பார்க்க தெரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையானவங்க பாருங்களேன். தங்க இருதயத்தை பார்க்க மறுக்கிறவங்க ரொம்ப ஆபத்து அவங்களுக்கு. இப்ப ஆண்டவர் வந்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்குவான் ஒண்ணு, அவங்க என்ன சொன்னாங்க? நிச்சயமா நாங்க இல்லைன்னாங்களா? அது நானான்னு ஒருத்தர் ஒருத்தரும் கேட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்க கேட்டுக்கணும், ஒருவேளை நான் வித்துருவனா, நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டேன், நான் வித்துருவனா இயேசுவன், இந்த உலகத்திலேயே எதுக்கு விற்பேன் இயேசுவன், எது வந்தா எனக்கும் எவ்வளவு பலவீனங்கள் இருக்கு, எனக்கும் எவ்வளவு உலக கவர்ச்சிகள் இருக்கு, எதையாவது என்ன வித்துற வைக்குமா இயேசுவன் இந்த உலகத்துல அப்படின்னு நான் என்ன ஆராய்ந்து பார்க்க இருக்கலாங்க? ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவரே அப்படின்னு நான் ஆராய்ந்து பார்த்து எனக்கு ஒரு ஜபந்தா வந்துச்சு, ஒரு காலமும் ஆண்டவரே உம்மை விட எனக்கு உலகத்துல முக்கியமா வேற எதுவும் போயிடக்கூடாது, என்னை பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு பலவீனம் அப்படின்னு எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு அந்த ஜபம் உங்க ஜபமா இருந்துச்சுன்னா, இந்த தலைவர் கூட்டத்திலேயோ இல்ல யூதாஸ் மாதிரி இயேசுவை விக்கிற துரோகத்திலேயோ நாம் போக கூடாதுன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கிற அருமையான பெண்ணு மாதிரி நம்ம ஆகணும். அதுக்குதான் அந்த பெண்ணு காட்சி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு மருந்தாக ஒரு ஆன்டிடோட்டுன்னுவாங்க. மத்தேயு இந்த பெண்ணை நமக்கு முன்னாடி நடுவுல, இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல வைத்து என்ன கத்து கொடுக்கிறாரப்பா? நீ ஒரு யூதாசா மாறிடலாம், நீ ஒரு கல்ல போத போய் கிறிஸ்தவனா மாறிடலாம், அப்படி ஆகக்கூடாதுன்னா இந்த பெண்ணை நல்லா உத்துப்பார், இந்த பெண்ணு கிட்ட இருந்து நல்லா படிச்சுக்க, இந்த பெண்ணு மாதிரி நீ ஆகலன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் ஆவணி. அதுதான் நமக்கு காட்டுறாரு தேவன் தான். இந்த பெண்ணை கூர்ந்து பார்க்க நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா பைபிள்ல நம்ம ஒரு காரியம் கூர்ந்து கவனிச்சு அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆவியானவர் அற்புதமான ஒரு மாற்றத்தை நமக்குள்ள செய்யறார், அந்த மாதிரி நம்மளை ஆக வைக்கிறார் பாருங்களேன். அவங்க நடந்துகிட்ட மாதிரி நம்மளை மாத்துறார், அப்படிதான் ஆவியானவர் மாத்துறது, நம்மளை மறுரூபப்படுத்துறது. மகிமையின் மேல் மகிமை எப்படி நம்ம கூர்ந்து ஒரு காரியத்தை வேதத்துல பார்க்கும்போது இந்த பெண் அப்படி பார்க்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. ஏன்னா இந்த பெண் யோசிச்சு பாருங்களேன், இந்த பெண்ணு தன்னைத்தானே மறந்து அதிசயமான ஒரு தியாகத்தோடு எவ்வளோ ஆண்டவருக்கு அன்பு காமிச்சாருன்னா அது எவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி இயேசு என்ன சொல்றாரு, அவர் செஞ்சதை பாராட்டினது மாத்திரம் இல்லை, இவ செஞ்சது ஒரு ஒரு நினைவு சின்னமாக எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுமோ அவளுடைய நினைவு சின்னமாக நான் வைப்பேன். அவங்க யாருக்காவது இப்படி சொல்லி இருக்கிறாரா பைபிள்ல, தன் தாய்க்கு என் பெற்ற தாய் எல்லா இடத்துலயும் அறிவிக்கப்படணும்னு இவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மரியாவை. ஆனா ஆண்டவர் அப்படி சொன்னதே இல்லை, யாருக்குமே அப்படி சொன்ன இந்த பெண்ணுக்கு சொன்ன மாதிரி ஒரு அப்போஸ்தலனுக்கோ யாருக்குமே சொன்னது இல்லை. அவ்வளோ பெரிய புகழ்ச்சி ஏன் இந்த பெண்ணுக்கு, அதை நாம் பார்க்க போறோம். ஓகே, 6-13 வரைக்கும் 3 தலைப்புல இதை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். இந்த பெண்ணனுடைய செயல் என்னதான் பண்ணிட்டாய்வ இப்படி ஒரு புகழ்ச்சி வாங்கறதுக்கு. அந்த பெண் செயல் பார்த்த உடனே அதுக்கு கொடுத்த பதில், சீஷர்கள் ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாங்க, இதுல இருந்து வருகிற பாடம் 3 காரியம் பார்ப்போம். பெண்ணுடைய செயலை பார்ப்போம். இந்த காட்சி நமக்கு விவரிக்கப்படுகிறது, ஏன்னா இவ்வளவு பெரிய முக்கியமான செயலா இருந்தா எங்க நடந்துச்சு எப்ப நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க நடந்துச்சு இது? 6வது வசனம் பாருங்கள். இயேசு பெத்தனியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில். எங்க நடக்குது இது? எந்த இடத்துல நடக்குதுன்னு இந்த வசனம் நமக்கு சொல்லப்படுது. பாருங்களா, அப்படி சொல்லும் போதே அது முக்கியமான நிகழ்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கவனம் வந்து பெத்தனியா. பெத்தனியானா என்ன? இயேசு வந்து கடைசி நேரத்தில் இந்த எருசலேமுக்கு வந்து அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது நைட்டு நேரத்தில் அவர் பெத்தனியாவுக்கு போய் அங்கே தங்கி இருப்பார். ஏன் பெத்தனி? ஏன்னா அவருக்கு அவர் கொல்லணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற தலைங்கள் அதிகாரிகள் அவருக்கு ரொம்ப மிகுந்த நேசத்தோடு தங்களை பாதுகாப்போடு அன்போடு தான் நம்பக்கூடிய ஒரு ஐக்கியமுள்ள குடும்பம் பெத்தனியில இருந்துச்சு. யார் அது? லாசரஸ், மேரி, மார்த்தா, அவங்க ரெண்டு பேர். கொஞ்ச நாளுகளுக்கு முன்னாடி தான் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? லாசரஸ் செத்து போய் 3 நாள் கல்லறையில வச்சுட்டாங்க, வந்து அவர் உயிரோடு எழுப்பினார். அப்படி உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் செஞ்சாருன்னா அவன் என்ன பண்ணுவீங்க நீங்க? ஐயோ, வச்சு கொண்டாட மாட்டோம், என்ன மரியாதை, என்ன ஒரு புகழ்ச்சி இருக்கும் அவருக்கு. அந்த மாதிரிதான் இயேசு அவங்களுக்கு இருந்திருக்காரு, ரொம்ப அன்பு. மார்த்தா மரியா அவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப போராடினாங்க. ஆண்டவரே, நீங்க லேட்டா வந்துட்டீங்க, இங்க காண்டி இங்க இருந்திருந்தா அவரு பொழைச்சிருப்பாருன்னு நினைச்சாங்க. அவங்க தலையே சுத்துற மாதிரி தலைகீழா மாத்தி கல்றையில வச்சாலும் என்ன, மரணத்துக்கும் நான் ராஜா, மரணத்துக்கும் நான் ஆண்டவர்னு கல்றையில 3 நாள் அடக்கம் பண்ண வச்சா வான்றாரு. எந்திரிச்சு வரோம். அதை பார்த்தவங்க அவங்களுக்கு எப்படி விசுவாசம், எப்படி அவங்களை நடத்துவாங்க யோசிச்சு பாருங்களேன். அவரை மேசியான்னு நம்புகிறவர்கள், உங்களுக்கு தெரியும் மார்த்தாவை பத்தி, மார்த்தா எப்ப பாரு பிஸி இல்லைங்களா, சமையல் சமையல்னு ஒரு வாட்டி புலம்பி மரியா மேல கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. எப்ப பாரு நீங்க வந்தா போதும் உங்களுடைய வசனம்னு உட்காந்துருது. போன வாரம் நான் கேள்விப்பட்டேன், ஒரு அப்பா அம்மா 2 ட்வின் கேர்ள்ஸ், அந்த அப்பா எப்ப பாரு பொண்ணுங்களை திட்டுவாராம். எதுக்கு திட்டுவாரு? எப்ப பாரு பைபிள் உட்காந்து படிச்சுருக்குறது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடாதா அந்த பிள்ளைங்க ஆயிருது நமக்கு. எப்ப பாரு பைபிள், வேற வேலை இல்லையா, உட்காந்து வேற ஏதாவது செய்யுங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க, அந்த மாதிரி அப்பா அங்க இருக்கிறாங்க, என்ன பண்றது. அந்த மாதிரி மார்த்தா வந்து மரியாவை பத்தி கம்ப்ளைண்ட், வார்த்தையிலே கேட்டுக்கிட்டு எப்ப பாரு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா வேலை செய்யலன்னு. இயேசு அதை அப்ரிஷியேட் பண்ணாரு இல்லைங்களா, அவள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு. ஓகே, இந்த 6வது வசனத்துல ஆனா லாசரஸ் வீட்டுல இது இல்ல, மார்த்தா மரியாள் வீட்டுல இல்ல, எங்க? குஷ்டரோகியா இருந்த சீமோன். இது இன்னொருத்தரும் ஒரு இன்னொரு வீடும் இருக்குது அங்க. சில பேர் சொல்றாங்க அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, ஒருவேளை லாசரசுடைய அப்பா சீமோனா இருக்கலான்னு, பட் வி டோன்ட் நோ, நமக்கு தெரியாது. ஆனா இது வேற வீடா இருக்கலாம், மோஸ்ட்லி நமக்கு தெரியாது, ஆதாரம் இல்லை. இது 2வது வீடும் இருக்கு. இயேசுவை ரொம்ப நேசிக்கிற வரவேற்கிற இந்த யூத தலைவர்கள் என்ன சொன்னாங்க, யூத தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க இயேசுவை யாராவது ஏத்துக்கிட்டா அவரை நம்புனா ஆலயத்துல இருந்து எடுத்துருவோம், அதை பத்தி கேர் இல்லை. இங்க ஒருத்தர் இருக்கிறார், யாரு? அவருக்கு பெரிய வீடு இருக்கு, அவர் பேர் சீமோன். அவர் வந்து இயேசுவ சீஷர்களை லாசரஸ எல்லாரையும் அவர் வீட்டுக்கு வரவேற்றிருக்கிறார். அவர் பெரிய விருந்து வச்சிருக்கிறார், பெரிய கூட்டம் இருக்கு சீமோன் வீட்டுல. இந்த இவர் எதை, யார் சீமோன்? குஷ்டரோகி சீமோன். என்னங்க குஷ்டரோகி வீட்டுக்கு போவோமா? அந்த காலத்துல யூதருங்க போவே மாட்டாங்க. அதான் அந்த வசனம் என்ன சொல்லுது, இருந்த. அப்பனா என்ன அர்த்தம்? இப்ப அவர் இல்லை. இயேசு சுகம் செய்த எத்தனையோ குஷ்டரோகிகளை, நூற்றுக்கணக்கான குஷ்டரோகிகளை அவர் சுகம் கொடுத்தாரு, அதுல ஒருத்தன் சீமோன். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல குஷ்டரோகத்தை சுகமே படுத்த முடியாது, சமுதாயத்துல இருந்து வெளியே தள்ளி பயங்கரமான வாழ்க்கைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அப்பேற்பட்ட தள்ளப்பட்ட குஷ்டரோகியை இயேசு வந்து சுகம் கொடுத்து அவனுக்கு மறுவாழ்வை கொடுத்தார். அப்ப எவ்வளவு நன்றி அவனுக்கு இருக்கும். இயேசுவை கனம் பண்ணணும், அவருக்கு அவர் மேல இருந்த மதிப்பு நன்றியில இயேசு சீஃப் கெஸ்டா வச்சு ஒரு விருந்து பண்ணியிருக்கிறார். எனக்கு மறுவாழ்வு கொடுத்த ஆண்டவரே, சீமோனுக்கும் ரொம்ப நன்றி, அவருடைய நன்றி அன்புல எவ்வளவு அருமையா இருந்திருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா சீமோன் அன்பு கொட்டுறாரு, இன்னொரு பக்கம் லாசரஸ் அங்க உட்காந்துகிட்டு இருக்கிறாரு. அங்க உட்காந்து காலில் சொல்லிட்டு இருந்த செத்த மனுஷன், கல்றைக்கு போயிட்டு வந்து செத்து போய் வந்த மனுஷன் செத்த கோழி காலை வச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க அங்க உட்காந்துகிட்டு இருக்கிறாங்க மார்த்தா மரியா. இந்த மாதிரி வெறுக்கிற, தன்னை கொலை செய்யணும், தன்னை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு இருக்கிற எருசலேமை விட்டு கொஞ்சம் நிம்மதியா அவர் சாவரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு சிலுவை காட்சியினுடைய பாரம் எவ்வளவு மனசுல இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி கூட்டங்களுக்கு விலகி நிம்மதியா கொஞ்சம் ஈவினிங் இருக்கிற ஒரு அருமையான இடம் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல அவர் இருக்கிறார், இயேசுவை பார்க்கிறோம். ஓகே, எங்கன்னு பாக்குறோம், எந்த நேரத்துல இது நடந்துச்சு? மத்தேயு 21:1 பாத்தீங்கன்னா, இயேசு எருசலேமுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெத்தனிக்கு தான் வந்தார். அங்க பெத் பேஜ்னு போட்டிருக்கு, பெத்தனிக்கு வந்தார். அவர் வந்து அந்த ஆட்டுக்குட்டியில உட்காந்துக்கிட்டு அந்த வெற்றி ஊர்வலத்துல வந்தது மண்டே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? மண்டே வந்து டியூஸ்டே ஆலயத்தை சுத்தம் பண்ணி வெட்னஸ்டே, இதெல்லாம் வெட்னஸ்டேல நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த காட்சி நடந்தது வெட்னஸ்டேல இல்ல, இது நடந்தது சனிக்கிழமை, போன சனிக்கிழமை. நீங்க பார்க்கணும், அது நமக்கு எப்படி தெரியும்? இதே காட்சியை யோவான் 12:1 அவர் சொல்றாரு, படிங்களா. 12:1 என்ன போட்டிருக்கு? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே. நம்ம எங்க இருக்கிறோம்? பஸ்கா பண்டிகை வர எத்தனை நாள் இருக்கு? 2 நாள். இது முன்னாடி நடந்தது. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த காட்சியை யோவான் தொடர்ந்து சொல்றாரு. அப்பன்னா சனிக்கிழமை நடந்தது. சனிக்கிழமை வந்த உடனே அவரு பெத்தனியில தங்கி இருக்கிறாரு அவங்க வீட்டுல. அப்போ இந்த காட்சி நடந்த பிறகு மண்டே அவர் எழும்பி ஒரு கழுத குட்டியில ஆலயத்துக்குள்ள போனார், எருசலேமுக்குள்ள போனார். ஓகே, எப்போ நடக்குதுன்னு பாக்குறோம், எங்க நடந்துச்சுன்னு பார்க்கிறோம், என்னென்ன நடந்துச்சு. 7வது வசனம், ஒரு ஸ்திரீ, இது மத்தேயு 26:7, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளை கல் பரணியை, என்னங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வெள்ளை கல் பரணி கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். காட்சி நீங்க யோசிச்சு பார்க்கணும், இயேசு இருக்கிறார், அன்போம் பாராட்டும், சீஃப் கெஸ்ட் அவர் தான், எல்லா சீஷருங்க யூதாஸ் அங்க இருக்கிறாரு, லாசரஸ் அங்க எலும்பு கடிச்சிட்டு இருக்கிறாரு. யோவான் 12:2 என்ன சொல்லப்படுது? மார்த்தா சேவை செய்து கொண்டிருந்தார். மார்த்தாவை நம்ம மாத்த முடியாது, ஆனா தனக்கு இப்போ ஒரு முறுமுறுத்துக்கிட்ட அவ சேவை செய்யல, சந்தோஷமா செஞ்சிட்டு இருக்கா, தனக்கு இருக்கிற வரம் அது, அதனால எங்க போனாலும் சேவை. அப்ப முறுமுறுத்ததுதான் தப்பு, ஆனா இப்போ ஒரு சேவை செய்து கொண்டிருக்கார். மரியா பார்த்தா அங்க காணும், எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல சாப்பிடும் போது நம்ம டைனிங் டேபிள் உட்காந்து இப்படி உட்காந்து சாப்பிடுறோமா? சாப்பிட மாட்டாங்க, சின்ன கால் டேபிள் இருக்கும், எல்லாம் இப்படி ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டு ரிலாக்ஸா ரொம்ப நடப்பாங்க. காலெல்லாம் ரிலாக்ஸா தூங்கிட்டு, பாதி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி எடுத்து வாயில போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு ரிலாக்ஸா சாப்பிட்டு, பந்தி இருக்கையில் அதான் வருது இல்லைங்களா. எல்லாரும் அருமையான சாப்பாடு, இயேசு கனம் பண்ணணும், சீமோன் ஏதாவது செலவு யோசிச்சிருப்பாளா, பெருசா செலவு பண்ணி பண்ணி இருக்கிறாரு. சடனா நமக்கு யோவான் மட்டும்தான் சொல்றாரு, இது மரியா. மரியா எங்கேயோ போய் என்ன பண்ணுச்சு, வந்து ஒரு சின்ன பாட்டில், நம்ம ஊர்ல வந்து அந்த பிளாஸ்க், அலபெஸ்டர் பிளாஸ்க் இங்கிலீஷ்ல வருது, உங்களுக்கு தமிழ்ல என்ன வருது? தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணி. அப்படி டிக்ஷனரி, எந்த டிக்ஷனரி உங்களுக்கு விளக்குமோ நான் அதுக்கு விளக்கி உங்களுக்கு சொல்றேன். பரணினா அந்த வெள்ளை கல் பரணினா அந்த சைனா மெட்டீரியல் மாதிரி அந்த கல்லுல பண்ணுவாங்க இல்லைங்களா, நேச்சுரல் கல்லுல பாட்டில் மாதிரி, இப்பெல்லாம் உப்பு ஜாடி எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஜாடி, அந்த மாதிரி ஒரு, அது எப்படி இருக்கும்னா ஒரு பிளாஸ்க் மாதிரி, கீழே வந்து ரவுண்டா இருக்கும், மேல வந்து அந்த கழுத்து வந்து பெருசா இருக்கும், இப்போ நம்ம சிரப் பாட்டில் அந்த பாட்டில்லாம் யூஸ் பண்ற மாதிரி மேலே பெருசா இருக்கு. ஏன் அந்த கழுத்து பெருசுன்னா உள்ள கருவி ரொம்ப ப்ரெஷஸ் நம்ம ஊத்தும் போது திடீர்னு எங்கன்னா எல்லாத்தையும் ஊத்தி காலி பண்ணிடக்கூடாது, அளவா ஊத்தணும்ன்றதுக்காகத்தான் கழுத்து பெருசா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளாஸ்க அந்த மார்பிள் சைனா பிளாஸ் கல்லுல எடுத்துட்டு வந்து இவ எடுத்துட்டு வரா. இவ எடுத்துட்டு வந்து என்ன பண்றா, அதுக்கு கார்க் போட்டு மூடி இருப்பாங்க, ஏன்னா அந்த பரிமள தைலம் எல்லாம் போயிடக்கூடாதுன்னு. அதுல விலை உயர்ந்த தைலம் உள்ள, விலை உயர்ந்த தைலம்னா யோவான்லாம் பாத்தீங்கன்னா நாடு அப்படின்ற ஒரு செடியில இருந்து பண்ணது. அது எங்க வளரும் தெரியுமா, உயர்ந்த மலை, உலகத்திலேயே ஒரு மலையில தான் வளரும், எங்க இந்தியாவில இருக்கிற இமாலய மலையில தான் வளரும். பாருங்க நம்ம ஊர்ல இருந்து போயிருக்கு, உயர்ந்த மலையில அங்கத்தான் அந்த நாடு வளரும். அதை அங்கிருந்து எடுத்து அதை பர்ஃபியூம் தைலமா பண்ணி அதை எவ்வளோ தூரம் டிரான்ஸ்போர்ட், அந்த காலத்தில் எதில் பண்ணியிருப்பாங்க, ஒட்டகத்தில் உட்கார வச்சு கூட்டு போய் பெரிய செலவு இருக்கும். ரொம்ப உயர்ந்த மலையிலிருந்து செய்யப்பட்டு எடுத்துட்டு வந்து யோவான் சொல்றாரு அது கலப்படம் இல்லை, பியூர் தைலம், பியூர் நாட் அரோமாலிருந்து ஒரு ஒரு நுகமான இதுல ஹர்பில் அரோமேட்டிக் ஹர்ப்னுவாங்க, நறுமண மூலிகைன்னுவாங்க, நறுமண மூலிகையிலிருந்து செய்யப்பட்ட பியூர் தைலம், வெரி ப்ரெஷஸ். எவ்வளோங்க, எவ்வளோ செலவு, எவ்வளோ இது, அந்த காலத்திலே யோசிச்சு பாருங்க, 300 டினாராய் அப்படின்னா 300னா ஒரு வருஷம்லாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ ஒரு வருஷம் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, ஒன்னும் செலவு செய்யக்கூடாது, ஒரு வருஷம் முழு சம்பாதனை கொடுத்தா தான் அது வாங்க முடியும். ரொம்ப பணக்காரத்தான் அதை வச்சிருப்பாங்க. ஒருவேளை இவங்க பணக்காரா இருக்கலாம், லாசரஸ் மார்த்தா மரியா, இல்ல ஒருவேளை மரியா தனக்கு உள்ளது உரிய தன்னுடைய சொத்து பாகம் வித்துட்டு இதை போய் வாங்கியிருக்கலாம், எது நமக்கு தெரியல. இது எப்படி வந்துச்சுன்னு வேதம் சொல்லல. அந்த காலத்துல வந்து இது வந்து ஒரு டிராப், இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு ஒரு டிராப் ஊத்துவாங்க, ஏன்னா அந்த காலத்துல நம்ம இருக்கிற மாதிரி டியோட்ரன்ஸ் எல்லாம் இல்லை இல்லைங்களா, அதுவும் வெயில் அந்த கால்நடையா நடப்பாங்க, அந்த பெட்ஷீட் மாதிரி கம்பளி மாதிரி துணியை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, வேர்த்து கொட்டிக்கிட்டு வந்து சாப்பிடும் போது நைட்ல எல்லாம் டியோட்ரன்ஸ் இல்லாம இந்த மாதிரி ஒரு தைலம் ஸ்மெல் இருந்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஒரு கஷ்டம் அது, அது செய்யறது அது ஒரு நைஸா இருக்கும். இங்க என்ன பண்றா இவ வந்து மேரி இந்த பரிமள தைலத்தை எடுத்துட்டு வந்து பின்னாடியோ அவருக்கு சர்ப்ரைஸா வரா, தெரியக்கூடாதுன்னு சர்ப்ரைஸா சைட்லயோ பின்னாடியோ வந்து யூஸ்வலா இந்த கேப்பை திறந்து இப்படி இப்படி ஊத்துவாங்க. இவன் என்ன பண்றா, அதெல்லாம் அவன் மனசுக்கு பொறுக்காது. அவன் என்ன பண்றா, கொஞ்சம் கொஞ்சம் வருதுன்னு சொல்லி அந்த சாடியுடைய மூடி கழுத்தை படால் உடைச்சி அதை பொங்கி வழியும் படிக்கு அப்படியே ஊத்துறா அவர் தலை மேல, அப்படியே ஃபுல்லா திருப்பி தலை திருப்பி அவ ஊத்துற பரிமள தைலம் அந்த சாடியை சதறடிச்சு அப்படியே ஊத்துறா. ஊத்தி அப்படியே அவர் தலையில வருது, காது பின்னாடி வருது, தாடி மேல துணியெல்லாம் இங்க ஆகுது, உடம்பெல்லாம் ஆகுது, அவர் உடம்பெல்லாம் ஆயிட்டு இருக்குது, ஆனா ஒரு கால் ஆகாத போக போகுதுன்னு சொல்லி மீதி இருந்த தைலத்தை எடுத்து கீழே குனிஞ்சி அவர் காலில் ஊத்துறான். காலில் ஊத்தி தன் முடிய ரிப்பனை கழட்டி கீழே உட்காந்து அந்த முடியில ஃபுல்லா அந்த காலெல்லாம் ஆகும்படிக்கு அந்த முடியிலேயே ஃபுல்லா தொடச்சி விடுறான். அவ செய்யற ஒரு காட்சி, அவ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆச்சு, மார்க்ல என்ன போட்டிருக்கு, அந்த வீடே ஒரே வாசனை, ஒரே ஸ்மெல், எல்லாருக்கும் ஸ்மெல் அடிக்குது, வெளியே நிக்கிறவங்க ஜன்னல்ல கிணல் எல்லாம் ஸ்மெல், பயங்கர அருமையான வாசனை. உங்க வீட்டுல அப்படி அடிச்சிருக்கா வாசனை, நம்ம வீட்டுல அடிக்கிறதெல்லாம் பிரியாணி இலை வாசனை, பிரியாணி பண்றோம்னு தெரிஞ்சிடுது இல்லைங்களா. தமிழ்நாட்டுலாம் பாத்தீங்கன்னா அந்த சாம்பாருக்கெல்லாம் வடகம் எல்லாம் போடுவாங்க, அப்படியே வீடே வாசனை அடிக்கும், என்ன சமையல் செய்யறாங்கன்னு தெரியும், வரும்போதே சாப்பாடு போடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அந்த காலத்துலதான் சமைக்கிறது இருக்கு. அந்த ஸ்மெல் நம்மளா இப்ப பெர்ஃபியூம் வச்சுக்கிறோம், இது ரொம்ப அப்படி இல்லை, இது ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி, ஒரு வருஷம் வாங்க வேண்டிய ஒரு இது. நம்ம அப்படியெல்லாம் வாங்கி போடுறது இல்லை இல்லைங்களா, நம்ம என்ன 500 ரூபாய் டியோட்ரண்ட், அதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்தா தான் அதையும் வாங்கறது, அப்படி எல்லாத்தான் நம்ம. ஆனா இது ரொம்ப பெர்ஃபியூம் இண்டஸ்ட்ரி வந்து அதுவே ஒரு கலைன்னுவாங்க அந்த காலத்தில், ரொம்ப ஃபேமஸ். அதுக்கெல்லாம் அதை சில மூலிகைகள்லாம் செய்து அதெல்லாம் தேடி செய்யும் போது சில இதெல்லாம் ஒரு மெய்மறக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கு. அந்த வாசனையே நம்மளை வேற உலகத்துக்கு மெய்மறக்க வைத்து கூட்டு போற இது இருக்கு, பவர்ஃபுல். நம்ம பிரெயினும் சரி, நமக்கு சில நேரங்களில் ரொம்ப மூடியா இருந்தா அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல்லு பார்த்தாவே ஒரு ஊக்கம், ஒரு எனர்ஜி அப்படியெல்லாம் வரக்கூடிய இது இருக்கு. ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்கு வேற வேற உலகத்துக்கே. இது வந்து நான் பார்த்தேன், கூகுளில் பண்ணி பார்த்தா இப்போ இருக்கிற காஸ்ட்லி பர்ஃப்யூம் எது தெரியுமா? ஷுமுக் அப்படின்னு ஒரு பர்ஃப்யூம். எத்தனை பேர் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க? விலை எவ்வளவு தெரியுமா? 12 கோடி ரூபாய். 12 கோடி ரூபாய் இவ்வளோண்டு பாட்டில் துபாயில் தான் வைப்பாங்க. காலையில் துபாயிலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, நீங்கள் வாங்குறீங்களா யோசிச்சு பாருங்கன்னு. 12 கோடி ரூபாய் இவ்வளோண்டு பர்ஃப்யூம் போட்டீங்க, வேற உலகத்துக்கு போயிடுவீங்க. 30 நாள் உங்களில் அந்த ஸ்மெல் இருக்குமா? ஒரே ட்ராப் போட்டால் போதும், 30 நாள். அந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூமுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறா, ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் ஊற்றுல ரொம்ப காஸ்ட்லி. இன்னைக்கு இருந்தால் அந்த 12 கோடி இதை வாங்கிட்டு வந்திருப்பா. உலகத்திலேயே பர்ஃப்யூம் காஸ்ட்லியை வாங்கிட்டு வந்து ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் இல்லை உடச்சி தலை மேலே பொங்கி வழியிறபடிக்கு ஊத்துறா. ஊத்திட்டு அவ மனசு ஆறல. அவ மாத்தே சொல்றாரு தலை மேல ஊத்துனான், யோவான் சொல்றாரு காலில் ஊத்துனாரு. ஏன் இவங்களா? அவர் முழுசா ஊத்தி அதுல அவர் குளிப்பாட்டிட்டான். அதான் அர்த்தம். அந்த பைலத்திலேயே ஃபுல்லா உடம்பெல்லாம் ஊத்தி அவர் காலு எங்கெல்லாம் மிஸ் ஆயிட போதுன்னு அவன் முடிய எடுத்து ஃபுல்லா தொடச்சி விடுறா. காலெல்லாம் அனாயிண்டிங் பண்றா. பாருங்களேன் என்ன ஒரு எக்ஸ்பென்சிவ். இதான் அந்த பெண்ணு செய்த ஒரு செயல். அந்த சீசருங்க யோசிச்சு பாருங்க, இயேசு எல்லாம் டயர்டா டிராவல் பண்ணி வந்து நைட்டு வேற நல்லா சாப்பிட்டு அரை தூக்கத்துல இருந்திருப்பாங்க. அந்த பெர்ஃப்யூம் ஊத்துன உடனே எல்லாரும் அந்த ஆல் ஃபேக்டரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்மெல்லு பார்த்தோன்னா எல்லாருக்கும் தூக்கலாம் கழிஞ்சு போய், ஐயோ என்ன இது ஸ்மெல்லு, என்ன இது ஸ்மெல்லுன்னு எல்லாருக்கும் தூக்கலா கழிஞ்சு போய் ஒரு வீடே நறுமண தைலத்துல நிரம்பி போச்சு. ஓகே, அதான் காட்சி. என்ன ரியாக்ஷன் இதுக்கு? எவ்வளவு சந்தோஷப்படணும் எல்லாம் அப்பாடி அப்படின்னு. எங்க பாருங்க ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தருடைய ரியாக்ஷன். சீஷர்கள் 8வது வசனம், அவருடைய சீஷர்கள் அதை கண்டு என்ன பண்ணாங்க? வெசனம் அடைந்து. அந்த ஸ்மெல்லுக்காக சந்தோஷப்படணும் இல்ல, இல்ல வெசனம் அடைந்து. ஏன் வெசனம்? இந்த வீண் செலவு எதற்கு? இந்த வீண் செலவு எதற்கு? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ரெண்டு ரியாக்ஷன் சீசர்களுக்கு. முதலாவது வெசனம்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இண்டிக்னன்ட், கோபம். அவங்களுக்கு கோபம், என்ன பைத்தியகார்த்தனம் இது, கோபம். ரெண்டாவது அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இது என்ன இது, இது வீண் செலவு, வீண் செலவு. அந்த அந்த பரிமள தைலத்தை உடைச்சி ரெண்டு டிராப் ஊத்தலாம், அது ஓகே எல்லாம். இதை உடைச்சி ஊத்துறதா, ஊத்திட்டு காலில் வேற மிச்சம் ஊத்தி அந்த பிளாஸ்கை பாக்குறாங்க காலியா இருக்குது, பாட்டிலே உடைச்சி சிதற அடிச்சுட்டா, என்ன வீண் செலவு? கோபம் அடைஞ்சாங்க, அதை முடிவு பண்ணிட்டாங்க, இது ஒரு வீண் செலவு. வேற எப்படிப்பா செலவு பண்ணிருக்கலாம்? அவங்க ஒரு ஆலோசனை. 9வது வசனம், இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். எவ்வளவு நல்லா இதெல்லாம் வித்து, 12 கோடி வித்தா எத்தனை பேர் இந்தியாவில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த கவர்மெண்ட் கிட்ட இன்னும் கஷ்டம்தான் ஏழை. இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே, 12 கோடி இருந்தால் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். வீணாக்கிட்டியம்மா. அதுவும் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு பரிசுத்த நாளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு வறுமை இருக்கு, ஒரு பழக்கம் இருக்கு. அதை செஞ்சிருக்கலாமே, நல்லா எவ்வளோ நல்லா செஞ்சிருக்கலாமே. அதை மார்க்கு 14:5 இதோடு அவங்க நிறுத்தல என்ன போட்டிருக்கு, அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கா அவளை திட்டினாங்களாம், ஷார்ப்லி கிரிட்டிசைஸ்ட். அதை தொடர்ந்து செய்தார்களாம். யோசிச்சு பாருங்களேன், தொடர்ந்து அவளை திட்டிக்கிட்டு, ஏதாவது உனக்கு அறிவு இருக்கா மரியாதே, உனக்கு ஏதாவது அறி, முட்டாள்தனமா செஞ்ச, இப்படி காசு வீணடிச்சிய, உனக்கு ஏழைங்க மேல எந்த அக்கறையும் இல்லையா உனக்கு, என்ன நீ எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாம வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ எடுத்துக்கிட்டு இந்த ஆடம்பரம் உனக்கு தேவையா, உனக்கு தான் பணம் இருக்குதுன்னு காமிச்சுக்கிறியா, வேற யாருக்கும் பணம், இது ஷோ ஆஃப் இல்ல, ஒரே ஆடம்பரமா பண்ணிக்கிட்டு நீ எவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்குது, பாயஸ்தி இருக்கிட்டு இருக்குது, ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கலாமே, அறிவு இருக்கா அவனுக்கு, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு மனசாராம நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா. உடல யூதாசுடைய ரியாக்ஷன் என்ன? அங்க இருக்கிற யூதாஸ் அவருக்கு என்ன படுகிறது? இங்க போடல, யோவான்ல 12:6 அவர் சொல்றாரு, அவருக்கு ஒரு யோசனை, அவர் கேல்குலேட் பண்ணிட்டார். பாருங்களேன் 12:4 அவர் என்ன சொல்றாரு,
அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் போகிறவனும் ஆகிய சீமானுடைய குமாரன் ஆகிய யூதாஸ் ஆகியோர் இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரிசனத்திற்கு கொடாமல் போனது என்ன?
அவருக்கு கால்குலேஷன் எல்லாம் தெரியும், கால்குலேஷன் பண்ணிட்டார். ஒருவேளை எல்லா கூட்டத்தையும் ஏவி விட்டுருப்பார் இவர். இது எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 300 காசியா அநியாயமா போச்சு, மண்ணில் தூக்கி போட்டாச்சு, அநியாயமா போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் பொருட்களை கோவம் வந்திருக்கலாம். அவருக்கு இவங்க சொன்னதுதான் அவரும் சொன்னாரு, ஆனா அவருடைய நோக்கம் வேற. ஏன் 6வது வசனம் என்ன சொல்லுது? அவர் ஏழைகள் மேல ரொம்ப அக்கறை உள்ளவரா? ஒரு துளி ஏழ மேல அக்கறை எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏழ மேல அக்கறையில இருந்து வந்ததில்லை. என்ன காரணம்? அவர் பணப்பை ரொம்ப காலி ஆயிட்டே போகுது. ஏன்னா இயேசு ஒரு சிலுவை நோக்கி போறாரு, அவர் ரொம்ப வைக்க மாட்டார் இல்லையா? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு, அதுல சுருட்டலாம், அப்ப யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. இப்ப காலியா இருக்குது, இதுல சுருட்டலான்னு பார்த்தா எங்க இது இது போட்டு வித்திருந்தா கொஞ்சம் கமிஷன் அடிச்சிருக்கலாமே, பேலன்ஸ் கம்மியாச்சேன்னு கோபம் அவருக்கு. இதான் சீஷர்களுடைய ரியாக்ஷன். அடுத்தது இயேசு என்ன சொல்றாரு இதுக்கு? 10வது வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். இந்த இயேசு எதை அனுமதிச்சாரோ அவர் உடனே நிறுத்தி இருக்கலாம், ஐயோ இதெல்லாம் செய்யாதமா ஸ்டாப் நிறுத்தி இருக்கலாம் இல்லைங்களா? அவர் காலை எடுத்துக்கிட்டு இல்ல இது பொருத்தம் இல்ல அதெல்லாம் அனுமதிச்ச இயேசு இப்ப பார்த்திருக்கிறாரு. அந்த சீஷருடைய ரியாக்ஷன் பார்த்துட்டு என்ன சொல்றாரு? முதல்ல சீஷர்ல கண்டிக்கிறார், இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? ஏன் தொந்தரவு? அப்பனா படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தொந்தரவு? காதை பிடிச்சி திருவி புத்தி கொத்து கத்து கொடுத்துருப்பாங்க. அவர் நிறுத்துறார், பின்னாடி போங்க, ஏன் அவளை தொல்லை பண்றீங்க, அவ கிட்ட போவாதீங்க, ஏன் இந்த ஸ்திரீயை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க? ஆண்டவர் வந்து இந்த மாதிரி அவர் ரொம்ப சிக்கணும் இல்லைங்களா? 5-6 பேர் சாப்பாடு போடும் போதும் வீதி வீணா கூடாதுன்னு எடுத்தவர், ஏழைகள் மேல அக்கறை உள்ளவர். அந்த அவருடைய சார்பாக இவர் ஏழைகளுடைய பிரதிநிதிகளாக இவங்க பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க பேசுனாங்க. அவர் திட்டுறாரு, ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? ரெண்டு விதத்துல அந்த பெண்ணுடைய செயலை நியாயப்படுத்துறார். ரெண்டு விதத்துல, முதலாவது என்ன? அவள் நற்கிரியை செய்தார். அவர் நல்ல கிரியை, இது நற்கிரியை. எந்த தேவன் ஏழைகள் மேல அக்கறையா இருக்கிறாரோ அந்த தேவனுடைய இதயமே பூரிக்கும்படி சந்தோஷப்படும்படிக்கு அவர் செய்த கிரியை நற்கிரியை. அவளை விடுங்க, அவளை ஏன் குற்றப்படுத்துறீங்க? அவங்க தப்பு செஞ்ச மாதிரி அவர் செஞ்சது நற்கிரியை, ஆண்டவருக்கு பிரியமான சிறப்பான அழகான நான் ஏற்றுக்கொள்ளுகிற கிரியை. அவளை விடுங்க. ரெண்டாவது, ஏற்ற நேரத்தில் செய்தார். டைமிங் பாருங்களா, 11வது வசனத்துல, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். எப்பொழுதும், டைம் பாருங்களேன், டைம் இருக்கு. வேதம் வந்து நமக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு தான் சொல்ற வேதம். அதை வந்து ஆண்டவர் இங்க திருப்பி போடல. அவர் என்ன சொல்றாரு? எது ப்ரையாரிட்டி, எது முக்கியம்? ப்ரையாரிட்டிஸ் நமக்கு தெரியணும் வாழ்க்கையில இல்லைங்களா? எங்க பையனை கூட திட்டிட்டு இருந்த, ப்ரையாரிட்டி தெரியணும். ப்ரையாரிட்டி தெரியலன்னா வாழ்க்கையில நம்ம எதுவுமே சாதிக்க மாட்டோம். எது ப்ரையாரிட்டி வாழ்க்கையில? எது டைமிங்னு இருக்கு, டைமிங்னு இருக்கு, நேரம் இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு. அதான் அவர் ப்ரையாரிட்டி எது. ஒரு ஊழியம் செய்யறதுக்கு ப்ரையாரிட்டி, ஏழைகளுக்கு தர்மம் செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்குது, ஊழியம் ஆராதனை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. ப்ரையாரிட்டிஸ் தெரியாம தான் நம்ம வாழ்க்கையை அலங்கோலம் போயிடும். அதுதான் அவர் சொல்றார். ஏன்னா இந்த டைம்ல அடிமை கோலத்துல வந்திருக்கிற நான், சரீர கோலத்தில் இருக்கிற நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்க மாட்டேன் இல்லைங்களா? அவர் சிலுவைக்கு போற நேரம் வந்துருச்சு, இன்னுமே கேட்டாலும் அவர் வரமாட்டார். இந்த கோலத்துல இப்ப இருக்க மாட்டேன். ஏழைகள் உங்ககிட்ட எப்பவும் இருப்பாங்க. மார்க்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவும் நீங்க உதவி செய்யலாம். ரெண்டாவது, அவர் செய்த செயல், முதலாவது அவர் செய்த செயலை நியாயப்படுத்துறாரு. அவர் செய்தது நல்லது, சரியான நேரத்துல செஞ்சிருக்கிறார். மூன்றாவதாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஏன் தன்னுடைய மரணத்தை நோக்கி இருக்கிற தான் அவர் சரியான நேரத்தில் செய்தால், ஏன் 12வது வசனத்தில், அவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது. கவனிச்சு பாருங்களேன், ஊற்றினது, துளு துளியா போடல, பொங்கி வழியும் படிக்கு ஊத்தின, ஃபோர்ஸ்ஃபுல் வேர்ட், ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக எத்தனமான செய்கையா இருக்கிறது. யூதர்கள் வந்து ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணும் போது அந்த சரீரத்துக்கு அவங்க காட்டுற ஒரு மரியாதை நம்ம கலாச்சாரத்துல வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா. கண்ண மாலை எடுத்துட்டு போவோம், ஒரு பூ எடுத்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட். ஆனா அவங்களுடைய கலாச்சாரத்துல ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணும் போது அது காட்டுற கண்ணியம் வந்து அதை ஒரு தைலத்தினால பூசி, ஏன்னா அது கெட்டு போய் வாசனை அடிக்கும்னு சொல்லி தைலத்தினால பூசி தான் அடக்கம் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய வளமையா அவங்களுடைய கஷ்டம். யாரு கொண்டுதான் அதை செய்ய மாட்டாங்கன்னா கொடுமையா கிரிமினல்ஸா தண்டனை கொடுத்து சிலுவையில ஒருவேளை அரைஞ்சா அந்த உடம்ப தூக்கி கல்லறையில தூக்கி போடுவாங்க. அந்த எந்த கண்ணியமும் செய்ய மாட்டாங்க கிரிமினல்ஸ் கொண்டிதான். இங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு தீர்க்க தரிசனமா, அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, நான் எப்படி சாக போறேன், மனித குமாரன் சிலுவையில் அறையப்பட்டு ஒரு கிரிமினல் மாதிரி தான் என்ன கொல்லுவாங்க, கிரிமினல் மாதிரி தான் கொல்லுவாங்க. எனக்கு கொன்னு என்னை அடக்கம் பண்ணும் போது அந்த பொதுவா இருக்கிற கண்ணியம் மரியாதை கூட என் சரீரத்துக்கு கொடுக்காம தூக்கி கல்றையில போடுவாங்க. அதுதான் அந்த பெண்கள் ஈஸ்டர் காலையில அந்த பெண்கள் காலையில மனசாராம போனாங்க. ஏன் கல்றைக்கு போனாங்க, ஏன்னா அவருக்கு அந்த பரிமள அந்த பண்ணலையே அந்த தைலத்தை பூசலையேன்னு போய் பண்ணலாமே, அது அந்த மரியாதையாவது கொடுக்கலாமேன்னு போனாங்க. ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அவர் இங்க இல்லை, அவர் உயிர் தெளிந்தார் அப்படின்னு உயிர் தெளிந்து விட்டார். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் கொடுமையா சாக போறேன், கிரிமினலாக என்ன கொல்ல போறாங்க, சிலுவையில அறைய போறாங்க. அது கேட்டோம் கேட்காம குருடா இந்த சீஷர்களுக்கு மத்தியில அதை கேட்டு நல்லா புரிந்து உணர்ந்துகிட்ட ஒரு பெண் இவன் பாருங்களேன். ஏன் மேரிக்கு எப்ப பார் என்ன ஆசை, இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையே கேட்டு ஆழமா சிந்திக்கிற ஆசை. இங்க இருக்கிற யாருக்குமே புரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு கூட நம்ம மத்தியில தானே பாக்குறோம், பெண்கள் சில நேரத்துல நம்மளை அவமானப்படுத்திடுறாங்க வேதத்திலயோ வேதத்தை பகுத்தறியிலையோ அவங்களுக்கு இருக்கிற அறிவுலையும். நான் அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவர் காண்டி பெண்களை பாஸ்டரா பண்ணணும்னு இருந்தா எத்தனையோ பேர் நம்ம சேர்ச்சில் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகுத்தறியது அறிய மரியா அப்படிப்பட்டவர். எல்லாம் அவளுக்கு தெரியலனாலும் ஆண்டவர் மறிக்க போறாருன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா, அவமானமா மறிக்க போறாரு. அதை வந்து வாரத்தோடு கேட்டு எருசலேமுக்கு போக வேண்டும், நான் கொல்லப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், உயிர் தெழ போறேன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அவ பாருங்களேன் அவ என்ன பண்ணிருக்கிறா. இங்க வந்து மார்க்ல சொல்றாரு, அவனால் செய்ய முடிந்ததை அவன் செய்தான். அதான் மேக்சிமம் அவனால் செய்ய முடியும். இயேசுடைய மரணத்தை நிறுத்த முடியாது அவனால, முடிஞ்சா உயிரே கொடுத்து நிறுத்தி இருப்பா, அவளுக்காக செத்து இருப்பா, அவனால இதான் முடியும். ஏன்னா அவர் செத்தா தான் எனக்கு மீட்பு உண்டு, அவர் செத்தா தான் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் கொடுத்து தேவ கோபாக்சினையில இருந்து என்ன காப்பாத்த போறார். அவருடைய மரணத்தை அவசியம் என்பதை உணர்ந்துகிட்ட அவ, என்னுடைய ஆண்டவர் கேவலமா மறிக்க போறார், அவமானமா மறிக்க போறார், அந்த தைலம் கூட பூசி கண்ணியம் கூட அவருடைய உடம்புக்கு கிடைக்காம நான் விட மாட்டேன், அவர் போக தான் போறார், அதுக்கு நான் ஒருபோதும் விட மாட்டேன், அவர் சாகிறதுக்கு முன்பதாகவே நான் அதை செய்வேன்னு செஞ்சிருக்கிறான் பாருங்களேன். அதான் உடம்பெல்லாம் பூசி அந்த தைலத்தை பூசி இருக்கிறான். அவரை அபிஷேகம் பண்ணாத ஒரு உடம்போடு அவரை நான் சாக விட மாட்டேன், அந்த கண்ணியம் கூட என்னால் இதான் செய்ய முடியும், என்னால் மேக்சிமம் செலவு என்னால் செய்ய முடியும், இந்த உலகத்திலேயே உள்ள பரிமள தைலம் இது பெஸ்ட் எதுன்னு போய் கேட்டிருப்பான். கேட்டு எவ்வளோ விலைன்னு புரிஞ்சுக்கிட்டு தனக்கு உள்ளது உரியதெல்லாம் விற்று அதை வாங்கிட்டு வந்து ஊற்றி இருக்கிறான். அதான் அவர் சொல்றார், தன் நற்கிரியை செய்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங் போரிய அன்பை காமிச்சிருக்கிறா. ஏன் இது வேஸ்ட் இல்லை, ஏழைகள் மேல அக்கறை இல்லைன்றதுனால இல்லை, ஏன் என்னுடைய வரப்போற மரணத்தை அவள் அறிந்து, நீங்க குருடா இருக்கலாம், யூதாஸ் நீ துரோகியா காட்டி கொடுக்கணும்னு இருக்கலாம், இந்த பெண் நீங்க யாருமே காணாததை கண்டா, கண்டு என்னுடைய மரணத்துக்கு என்னுடைய அடக்கத்துக்கு என்னை ஆயத்தம் பண்ணி இருக்கிறா. எதுவுமே பெருசா வேலையா நினைக்கல அவன், இந்த ஆடம்பரமா, ஆமா ஆடம்பரம் தான், காஸ்ட்லி தான் இது, ஆனா அவளுடைய அளவற்ற அன்பையும் ஆராதனையும் என் மேல வச்சிருக்கிற அன்பையும் வெளிப்படுத்துகிற விதமா அவளால முடிஞ்ச அவ இருதயத்தையே உடைச்சு ஊத்துவா. அவ இருதயத்து பொங்கி வருது அன்பு, அதை உடைச்சு ஊத்த முடியல, அதுக்கு அடையாளமாக இந்த பரிமள தைலத்தை விலை உயர்ந்த தியாகத்தோடு ஊத்திய மேல அவ அன்பை கொட்டி காமிச்சிருக்கிறான். அது அழகான கிரியையாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதோடு உடல் அவரு அந்த கிரியை எவ்வளவு மதிச்சு உயர்த்துறாரு பாருங்களேன். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார் பதிமூணாவது வசனத்துல, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே அவளை நினைப்பதற்காக, யோசிச்சு பாருங்களேன், அவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும், செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே அப்படின்னு இயேசு சொல்லிட்டார்னா அது ரொம்ப கம்பீரமானது, மாட்சிமையான தீர்க்க தரிசனம், அது மெய்ய மாட்சிமையான சத்தியம். அவர் சொல்றாரு எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுமோ, எங்க உலகம் எங்கும், ஓல் வேர்ல்டுன்னு வருது இல்லைங்களா. இந்த பெண் செய்தத ஒரு ஒரு நினைவு சின்னமாக, ஒரு மெமோரியல் அடையாளமாக இதை சொல்லப்படும். ஆண்டவர் பாருங்களா, அவருக்கு நம்பிக்கை இருக்கு சுவிசேஷம் ஒரு இருக்க போகுது. ஏன்னா சிலுவையை நோக்கி போற, சிலுவையை நோக்கி போகும்போது இதான் காஸ்பல். இயேசு நம்ம பாவங்களுக்காக மரித்து தேவ கோபாக்கினே நம் பாவங்களுக்காக சுமந்து தீர்த்தா அந்த காஸ்பல் உலகமங்க சொல்லப்படும். ஒரு தீர்க்க தரிசனமா சொல்ற, அது உலகம் எல்லா இடத்துலயும் வரப்போற எல்லா நூற்றாண்டும் அது அறிவிக்கப்படும். அது தெரிஞ்சிருக்கிறார். அந்த காஸ்பல் வந்து எப்படி சொல்லப்படும், பாடல் மூலமாக எங்கெல்லாம் சொல்லப்படுமோ, மியூசிக் மூலமாக எங்கெங்கெல்லாம் சொல்ல, அப்படியா இருக்கு அந்த வசனம் என்ன போட்டிருக்கு, பிரசங்கிக்கப்படும். இந்த காலத்துல உங்களுக்கு தெரியாது, பல சர்ச்சில் எல்லாம் பிரசங்கம் இப்பெல்லாம் ரொம்ப சுருக்கிட்டு பிரசங்கத்துக்கு மதிப்பே இல்லாததுக்கு என்ன தெரியுமா காரணம், பிரசங்க காலம் எல்லாம் போச்சுங்க. இப்பெல்லாம் காஸ்பல பிரசங்கத்துல சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு மணி நேரம் உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் பைபிள் சொன்னா எங்க கேட்பாங்க. எல்லாம் இப்ப எல்லாம் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், சின்ன சின்ன வீடியோ, ட்விட்டர்ல இருக்கிற உலகம், அதெல்லாம் கவனிக்கிற சக்தி இல்லை. மியூசிக் போடணும், டிராமா பண்ணணும், ஸ்கிட்டு பண்ணணும், 10 நிமிஷம் பிரசங்கம் அவ்வளவுதான் அப்படின்ற இல்ல இல்ல. உலகம் முடிகிற வரைக்கும் பிரசங்கமாக அறிவிக்கப்படும், எல்லாருக்கும் சொல்லப்படும். உங்களுக்கு ஒரு சுவிசேஷம் இருக்கு, இயேசு இந்த உங்களுக்கு உங்க பாவங்களுக்காக மரித்தார், இது காஸ்பல், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர்கிட்ட வாங்கன்னு அறிவிக்கப்படும், பிரசங்கிக்கப்படும். உலகம் முடிகிற வரைக்கும் இது எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ, இந்த பெண் செய்ததை அங்க நினைவாக, ஒரு மெமோரியலாக, நினைவு சின்னமாக அதை அறிவிக்கப்படும். இந்த தீர்க்க தரிசனம் உங்க கண் முன்னாடி 2000 வருஷம் ஆச்சு, உங்க காது கேட்க கண் முன்னாடி இன்னைக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். 2000 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு அவளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்களேன். நமக்கு முன்னாடி லிட்ரலா ஃபுல்ஃபில் ஆகுது அவளுடைய அன்பான தியாகம் நிறைந்த சுயநலமற்ற அவளுடைய கிரியை, இந்த அருமையான பெண்ணுடைய கிரியையே உலகமெங்கெல்லாம் சொல்லப்படும். மத்தேயு காஸ்பல படிச்சா, மார்க் காஸ்பல, யோவான் காஸ்பல, இதெல்லாம் இது இந்த பெண்ணை பத்தி சொல்லாம அவங்க சிலுவைக்கு போக மாட்டாங்க. இதை பார்த்துட்டு தான் போகணும். ஒரு மெமோரியலாக எல்லாருக்கும் வச்சிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு பாருங்களேன், யாருக்கு இது மெமோரியல், இது யாருக்கு நினைவு சின்னமாக, எனக்கு இல்ல அவளுக்கு தான் போட்டிருக்கு, அவளுக்கு ஒரு நினைவு சின்னமாக. புதிய ஏற்பாடுல யாருக்காவது ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரா, என் தாய்க்கு ஒரு நினைவு சின்னம் வைங்க இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லவே இல்லை. பேதுருக்கு வைங்க, அப்போஸ்தலர் ஒருத்தருக்கும், யோவான் ஸ்தானாக்கு கொடுத்த புகழ்ச்சிக்கு அதை விட பெரிய, அதுக்கு ஒப்பான ஒரு புகழ்ச்சி தான் இந்த பெண்ணுடைய செயலுக்கு கொடுக்கிற. இவள் செய்த செயல் ஒரு நினைவு சின்னமாக எல்லோரும் பார்க்கும்படிக்கு, பார்த்து படிக்கும்படிக்கு ஒரு வைக்கப்படும் அப்படின்றார். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஓகே, இதோடு நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், முதலாவது அந்த பெண்ணுடைய செயலை பார்த்தோம், ரெண்டாவது என்ன பார்த்தோம், அதுக்கு வந்த ரியாக்ஷன், மூன்றாவதாக இதுல இருக்கிற பாடம் என்ன, இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் படுத்தி அவர் சொல்லணும், இது ஏன் இப்படி போட்டிருக்கணும், இந்த பெண்ணினுடைய இது ஏன் போடணும். ரெண்டு காரணம். முதலாவது, உண்மையா ஒருத்தர் ஒரு பாவி சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறான்னா அந்த ரட்சிப்புக்கு அவன் கொடுக்கிற பதிலுக்கு தெளிவான உதாரணம் இந்த பெண். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இங்க இருக்கிற வாலிபருங்க சின்ன பசங்க இருக்கிறாங்க, நான் எப்படி இங்க ரட்சிக்கப்படுறது, ரட்சிக்கப்படணும்னா நான் எப்படி இருக்குவேன், ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு உதாரணம் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, நீங்க கேக்குறீங்களா, இதோ இந்த பெண்ணை பாருங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட அவனுடைய ஒரு ரட்சிக்கப்படும் பதில் இதுதான். எந்தெந்த பாவி இயேசுவை பார்த்து ரட்சிக்கப்படுறானோ அவன் இப்படித்தான் பதில் கொடுப்பான். அதுக்கு ஒரு உச்சகட்ட உதாரணம் இந்த பெண், a saving response to the gospel னுவாங்க. ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் சுவிசேஷத்துக்கு பதில் கொடுக்கறாங்க, அதெல்லாம் அவங்களை ரட்சிக்காது. இந்த பெண்ணு மாதிரி யார் சுவிசேஷத்தை ஏற்று பதில் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க தான் அடையாளம் ரட்சிக்கப்பட்டவங்க. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் விரும்புகிற ஆராதனைக்கு அடையாளம் இவதான். எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அந்த சுவிசேஷத்துக்கு உண்மையா மக்கள் ரட்சிக்கப்பட்டு பதில் கொடுக்கிறாங்களா, அது எப்படி தெரியும்? இந்த பெண்ணு மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க உண்மையான ஆராதனை செலுத்துறதுக்கு அடையாளம் என்ன? இந்த பெண்ணு தான் அடையாளம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் இந்த பெண்ணு, ரட்சிக்கப்பட்டவங்க செலுத்துற ஆராதனைக்கு உதாரணம் இந்த பெண்ணு தான். பாருங்களேன், இது ரெண்டு நம்ம பார்ப்போம். பிரதானமான ஒரு பயன்பாடு அது, ரெண்டாவது ஒரு பயன்பாடு இருக்கு, நேரம் இருந்தா நம்ம பார்க்கலாம். பிரதானமா இந்த சேவிங் ரெஸ்பான்ஸ், ரட்சிக்கப்பட்ட பதிலுக்கு இந்த பெண் எப்படிங்க உதாரணமா இருக்கிறா, ஒரு கிளியர் எக்ஸாம்பிள், கிளியர் எக்ஸாம்பிள். முதலாவது அவ யாரு மேல அவ அன்பு காமிச்சா பாருங்க, எப்பேற்பட்டவர் மேல. மகிமை உள்ள இயேசு இல்ல, தன்னுடைய மேசியா எப்பேற்பட்டவர், அடிமை கோலத்துல இருந்து இப்ப எங்க நோக்கி போயிட்டு இருக்காரு, கேவலமாக அவமானமாக தன்னுடைய தலைவர்கள்னால குற்றப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிற இயேசு மேல. அது சிலுவை எத்தனையோ அந்த சீஷர்களுக்கும் அந்த மக்களுக்கும் எடரலா இருக்கும் போது இவளுக்கு எடரலா இருக்கல. அவருடைய சிலுவை அவர் புரிந்து கொண்டு அவர் சாக போறாருன்னு தெரிந்து கொண்டு அவர் அடக்கம் பண்ணுவதற்காக அவள் அபிஷேகம் பண்ணினார். அவர் சாகணும்னு அவளுக்கு தெரியும், சீஷர்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படல. விசுவாசத்தினால ஆண்டவருடைய வார்த்தையினால எவ்வளோ வெளிச்சத்துக்கு வந்துட்டானா, தன்னுடைய மேசியா மிக ரத்த விலாராக அடிக்கப்படணும், அவமானப்படுத்தப்படணும், ஒரு குற்றவாளி மாதிரி சிலுவையில் அறையப்படணும், ஒரு ஒரு பொதுவாக ஒரு யூதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கணத்தையும் அந்த அபிஷேகத்தையும் கிடைக்காம அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படணும். அதனால தான் அப்பேற்பட்ட மேசியாவை அவன் நம்பி அவளை அன்பு செய்து ஆராதித்தான். அதனால தான் அவளுடைய செயல் பெருசு. எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ, இங்க பிரசங்கிக்கப்படும் போது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தர் உண்மையா ரட்சிக்கப்பட்டாங்கன்னா? ஏன், இவ பார்த்ததை நீங்களும் பார்த்து, இவ பார்த்த இயேசுவை நீங்களும் பார்த்து, அவர் தான் தெய்வம்னு நம்பும் போது தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நினைக்கலாம். ஏன், இவ பார்த்த இயேசு எப்பேற்பட்ட இயேசு, வாரினால் அடிக்கப்பட்டு உடம்பெல்லாம் ரத்த விலாராக போடிய இயேசு, ஆணியினால கையிலையும் காலிலையும் குத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு துப்பப்பட்டு பயங்கரமா உடம்பெல்லாம் விலாராக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஆனா அந்த மனுஷன் மனுஷன் இல்ல, அவர் சாட்சாத்து தெய்வம். இந்த அளவுக்கு தெய்வம் என் மேல அன்பு வைத்து மனுஷனா இறங்கி வந்து இம்மட்டும் எனக்காக பட்டிருக்கிறாரே, இம்மட்டும் பாவ நிவாரணமாக எனக்கு கொடுத்திருக்கிறாரேன்னு, எப்போ இந்த அளவுக்கு கடவுள் எனக்கு செய்ய துணிஞ்சிட்டாருன்னு எந்த மனுஷன் உணர்றானோ, எந்த பாவி உணர்றானோ, இவ்வளவு மாதிரி தான் அவனும் பதில் கொடுப்பான், இவ்வளவு மாதிரி தான் அவன் மேல இப்படியும் அன்பையும் பாசத்தையும் கொட்ட முன் வருவான். பாருங்களேன், அந்த சிலுவை அவளுக்கு தடையா இருக்கல. இந்த தெய்வம் எனக்காக இறங்கி வந்து அவமானப்பட்டு ரத்த விலாராக செத்துச்சே, இந்த அளவுக்கு கடவுள் இறங்கினாரே, இந்த அளவுக்கு என்னுடைய சீர்கேடான பாவத்துக்கும் சீர்கேடுக்கும் பரிகாரம் செய்வதற்கு இயேசு இறங்கி வந்தாரே, சாட்சாத்து தெய்வம் இந்த அளவுக்கு ஆனாரே, இவர் தானே மேசியான்னு பார்க்கும் போது நமக்கும் அதே பதில் தான். அவர் எந்த பாவி அதை உணர்ந்துக்கிறானோ அவன் இப்படித்தான் அவர் அன்பு செய்வான், இப்படித்தான் அவருடைய அவனுடைய அன்பை வெளிப்படுத்துவான். அதான் அடையாளம், அவன் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவன். இதை பார்க்காம ரட்சிப்பு கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்காம உங்களுக்கு ரட்சிப்பே வர முடியாது. சில பேர் இயேசுவை நம்புறாங்க, எப்படி அவர் கடவுளுங்க, இயேசு சிலுவையில் என்ன செஞ்சார், ஏன் அவர் அவ்வளவு கஷ்டப்படணும், நீ எவ்வளவு சீர்கெட்ட பாவி தெரியுமா, நீ எவ்வளவு தான் வெளிவேஷம் போட்டு டிராமா பண்ணாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது, உனக்காக அவர் சாகணும். சிலுவை பத்தியெல்லாம் இப்பெல்லாம் பிரசங்கம் பண்றதில்லை, அதனால தான் யாருமே ரட்சிக்கப்படுறதில்லை. கிறிஸ்தவமே பலவீனமா இருக்கு இல்லைங்களா, அவர் சாகணும். அவன் பார்த்தா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை அவர் கண்டதுனால தான் அவளுக்கு இப்பேற்பட்ட பதில் வந்துச்சு. அவருடைய பக்தியின் அளவை பாருங்களேன், அவ கேல்குலேட் பண்ணி கணக்கு போட்டு குளிரும் இல்லாம அனலாம் இல்லாத பதில் இல்லை. நமக்கெல்லாம் இயேசு எதுக்கு, நரகத்துக்கு போகாம இருக்கணும், அதுக்கு தான் இயேசு இல்லைங்களா. எந்த அளவுக்கு என்ன நரக ப்ரூஃபா பண்றாரோ அவ்வளவுதான் இயேசு எனக்கு. என் குடும்பம் டீசெண்டா இருக்கணும், என் புருஷன் ஒழுங்கா இருக்கணும், அதுக்கு தான் நான் சர்ச்சுக்கு. என் குடும்பத்துல பிள்ளைங்கள்லாம் ஒழுங்கா இருக்கணும், இல்லை நம்ம மோசமா போயிருவோம் இல்லையா, பிள்ளைங்கள்லாம் இஷ்டத்துக்கு போயிடும், அதுக்கு தான் எனக்கு சர்ச், அதுக்கு தான் இயேசு எனக்கு வேணும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? எந்த அளவுக்கு இயேசு வந்து ஹெல்ப் ப்ரூஃபா என்ன பண்ணணும், நான் பரலோகத்துக்கு என்ன கொண்டு போனோம், அதுக்கு தான் இயேசு. என்னை மோசமான காரியத்திலேருந்து காப்பாற்றணும், என் கோபத்திலேருந்து இயேசு என்னை காப்பாற்றணும், நான் குடிகாரனா மாறக்கூடாது, வேசித்தனமா மாறக்கூடாது, அதுக்கு தான் எனக்கு இயேசு. அப்படி இருக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்னை அந்த அளவுக்கு போக விடக்கூடாது. உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இம்மட்டும் தெய்வம் இறங்கி எனக்கு செஞ்சிருக்கேன்றது ஆழமா மரியாமாதி புரிந்து உங்க இருதயன்ற பிளாஸ்க உடைச்சி அதை கொட்டி பொங்கி வழிந்து அந்த அன்பை ஊத்தி அவர் அன்பு கூறணும்னு உங்களுக்கு வரலன்னா உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவமே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, அது இல்லை, அது இல்லை. சேவிங் ஃபேத், ரட்சிக்கும் விசுவாசம்னா இது இப்படித்தான், அது வெளிப்படும், இப்படித்தான் வெளிப்படும். யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஏசு சொல்லி இருக்கிறாரு, பரலோக ராஜ்யம் வந்து ஒரு விலை உயர்ந்த முத்து மாதிரி, அதை உள்ள அந்த முத்தை பார்த்து உள்ளதை உரியதை விற்கிற அளவுக்கு போறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஒரு பூமியில புதையல பார்த்துட்டு தனக்கு உள்ளது உரியதெல்லாம் விற்று அந்த புதையல வாங்கணும்னு போறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன்ற பாருங்களேன். அப்படி நீங்க இருக்கிறீங்களா? இந்த காலையில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, பரிசுத்தாவியானவர் உங்க கண்ணை திறந்து இயேசு எவ்வளவு விலை உயர்ந்த, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எவ்வளவு அவசியம், அவருடைய மகிமைய உங்களுக்கு காமிச்சிருக்கிறாரா, அவர் செஞ்ச பணி எவ்வளவு பெருசுன்றத உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்களேன். மோசே வாழ்க்கையில செய்த காரியத்தை உங்களுக்கு செய்திருக்கிறாரா? மோசேவை யோசிச்சு பாருங்களேன். எபிரேயர் 11:26 சொல்லுது, எகிப்தின் ஐஸ்வர்யங்களை விட என்ன அவருக்கு பெருசா, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையே அதிக மேன்மை என்று எண்ணினா. கிறிஸ்து நிமித்தம் என்ன துப்புறாங்களா அடிக்கிறாங்களா அதுதான் பெருசு, எகிப்துல ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறத விட. எந்த பைத்தியக்காரத்தனமாவது இருக்க முடியுமா? எப்படி பரிசுத்தாவி கண்ணு திறந்தா அப்படிதான் தெரியும் ஒருத்தனுக்கு. இயேசுவை விட இந்த உலகத்துல உயர் 30,000,000,000 வெள்ளிக்காசு இருந்தாலும் இயேசுவை நான் விற்க மாட்டேன். இயேசுவை விட எனக்கு வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்லை. அவன் வாலிபர்களா இருக்கிறீங்களா, அவன் எவ்வளவுதான் கவர்ச்சியா இருந்தாலும் எனக்கு இயேசு இல்லாம அவன் மேல கவர்ச்சி இல்லை. அவன் எவ்வளவுதான் கவர்ச்சியா இருந்தாலும் பின்னாடி போக மாட்டாங்க. இயேசுவை விட்டு எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம். யூதாசா அப்படிப்பட்ட மரியா மாற மாட்டான் இல்லைங்களா, அப்படிப்பட்ட பாவி மாற மாட்டாங்க. இப்படி உங்களுக்கு இயேசு இல்லைன்னா நீங்க ஒரு நாள் யூதாசா மாறுவீங்க நிச்சயமா. பவுல் சொல்லலையா புதிய ஏற்பாட்டுல, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முன்பதாக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் இழந்தேன், அதை குப்பை என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு இருக்கா இயேசுக்கு முன்னாடி ஏதாவது வெற்றிங்கன்னா குப்பங்க அது, அவரை விட எனக்கு பெருசு வேற கிடையாது. பரிசுத்தாவி உங்க கண்ணை திறந்து நீங்க எவ்வளவு சீர்கெட்டவங்கன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கிறாரா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பாவம் வந்து நமக்கு எங்கேயோ ஒரு மூலையில இங்க இருக்குது பாவம், அவ்வளவுதான், இவ்வளவுதான் இருக்குது பாவம், அப்படிதான் நினைச்சுக்கோ, எப்போ ஒரு ஆட்டி தவறு செஞ்சிடறோம் அப்படின்னு நினைச்சு. அப்படி இல்லை, நம்ம முற்றிலுமா நம்ம உள்ளத்துல நம்ம கோரே பாவம் தான். நம்ம பாவம் செய்யறதுனால பாவிகள் அல்ல, நம்ம பாவிகளா உருவெடுத்ததுனால, பிறந்ததுனால, நம்ம தாய் கற்பத்திலேயே பாவத்துல நம்ம பிறக்க வச்சதுனால தான் நம்மளே பாவங்க. இப்படிப்பட்ட மோசமான நம்மளை மாத்தவே முடியாது, அருவறுப்பான பாவிகள், சீர்கெட்ட பாவிகள், என்னில ஒரு நன்மையும் இல்லாத பாவிகள், இந்த நிமிஷத்திலையும் தேவ கோபாக்கின என விழுங்குறதுக்கு தகுதியானவர்கள். இப்பேற்பட்ட அந்த காட்சியை உங்களுக்கு காமிச்சிருக்காரா நீங்க எவ்வளவு மோசம்னு? அந்த காட்சியை பார்த்த அதே பரிசுத்தாவியானவர் தேவ குமாரன் உங்களை மாதிரி சீர்கெட்ட நன்றி கெட்ட மோசமான பாவிகளுக்கு எம்மட்டும் இறங்கி வந்தார், எம்மட்டும் பாடுபட்டார், எம்மட்டும் சிலுவையில தொங்கினார். தேவன் நீதியாக உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, நீதியாக உங்களை தன்னோடு பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு நீங்க செய்யறது ஒன்னும் இல்ல, அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து செஞ்சாரே, பரிசுத்தாவி காமிச்சிருக்கிறாரா? அதை உங்களுக்கு காமிச்சு உங்க கண்ணை திறந்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுடைய மகிமை எவ்வளவு பெருசு, மதிப்பு எவ்வளவு பெருசு, எனக்கு ஏற்ற கிறிஸ்து, என்னுடைய அருவறுப்பு நன்றி கட்டத்தனம், என்னுடைய சீர்கட்டத்தனம், என்னுடைய எஞ்சி இருக்கிற பாவத்தனத்தை சீர்படுத்த எனக்கு ஏற்ற சூட்டபிள் கிறிஸ்து, போதுமான கிறிஸ்து, இவர் தான் எனக்கு தேவை. உலகத்திலேயே எனக்கு எது தேவைன்னா இந்த கிறிஸ்து தான் தேவை, இவரை விட வேற பெருசு எனக்கு கிடையாது. அந்த அளவு உங்களை காமிச்சிருக்காரா அவருடைய போதுமான தன்மை, அவருடைய விலை உயர்ந்த தன்மை. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா மரியா செஞ்சதையும் நீங்களும் செய்வீங்க. தெரியுறாரா? தெரிஞ்சா ஏங்க உங்களுக்கு நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் போதகர்களாக இருக்கிறவங்க. ஏன் உங்களுக்கு சபகாரியங்கள் அவ்வளோ அசட்டா? ஏன் உங்களுக்கு அவ்வளோ பாரம்? இவ்வளோ பாருங்களேன், உள்ளதை உரியதெல்லாம் உத்து ஊத்தணும்னு இருக்கிறாளே. இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பாவிகளாக நீங்கள் இருந்தோன்னா உங்களுக்கு சபையை விட, சபையில் சேவிக்கிறத விட வேற என்ன பெருசு? உள்ளதை உரியதெல்லாம் கொடுக்கணுமே இந்த இயேசுக்குன்னு வருகிற விசுவாசிகளை தானே நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட சபையா நம்ம? யோசிச்சு பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வரணும்னா பாரம், வேதத்தை படிக்கணும்னா பாரம், இதுல பாரம் பாரம். ஏன் உங்களுக்கு அப்படி? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்? பெரிய ஸ்ட்ரகிள், சின்ன சின்ன துணி செய்யறதுக்கே உங்களுக்கு ஸ்ட்ரகிள், ஒரு இதுக்கு அதுக்கு ஸ்ட்ரகிள், ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னா ஸ்ட்ரகிள், சுவிசேஷத்தை மத்தவங்ககிட்ட சொல்லணும்னா பெரிய பாரம். ஏன் பாரம்? ஏன்னா இயேசு மகிமை உங்களுக்கு தெரியல, இயேசுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல. தெரியலன்னா ஒரு நாள் யூதாசத்தா நம்ம மாறிடுவோம், யூதாசத்தா மாறிடுவோம். பாருங்களேன், இந்த ஒரு மாற்றம் மரியா மாதிரி நமக்கு ஏற்படலைன்னா உண்மையான மனமாற்றம் இல்லை. இங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, மனமாற்றமே இல்லை. ஒரு நாள் யூதாசா மாறுவோம், இல்லைன்னா இந்த தலைவர்களா மாறுவோம். ஏன் இவளுடைய காட்சி பிரம்மாண்டமான காட்சி? ஏன் இது ஒரு மெமோரியல் எல்லாருக்கும்? உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க இவங்க தான்ப்பா. நான் மலை பிரசங்க ஒளிவ மலை பிரசங்கத்தில் சொன்னனே, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் எவன்? உத்தம உண்மை உள்ள அந்த புத்தி உள்ள கன்னியாஸ்திரி யாரு? நான் வரும்போது ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் பிரிக்க போறேன், அந்த ஆடுகள் யாரு? எல்லா அந்த ஆடுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இதான் அந்த ஆடு. நீ பரலோகத்துக்கு போகும்போது, நீ நியாய தீர்ப்புல வரும்போது உன்னை ஆடு பக்கமா நான் மாத்தணுமா? இப்படி இருக்கிறவங்க தான் ஆடு, மற்றவங்க எல்லாம் கிடையாது. செம்மறி ஆடுகளா ஆடு மாதிரி வேஷம் போட்டிருக்கலாம். நம்ம இப்படி இருக்கிறோமா? எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கம் பண்றானோ ஒரு மனுஷன், உண்மையாகவே மக்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்டு சரியான பதில் கொடுத்தாங்களா? யாரை வச்சு பார்த்துக்க முடியும்? மரியாவை கொஞ்ச அளவுக்கு பார்க்கிறாங்க. மரியாவுடைய சுயநலற்ற தியாகமோ மன உருக்கமோ இயேசு மேல இருக்கிற அன்புல அவங்க செய்யற செய்வதையும் பார்க்க முடியுது. உங்களை பார்க்க முடியுதா? நீங்க தான் கேட்கணும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்துக்கு ரத்தையும் சதையுமான உதாரணம் மரியா. அதுக்கு தான் அவர் மெமோரியல். அவளை நினைச்சு பாருங்க, உங்களை வச்சு மரியாவுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க, எங்க இருக்கிறீங்க நீங்க? ஒருத்தன் இயேசுவை சரியா புரிஞ்சுக்கிட்டான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சரியா புரிஞ்சுக்கிட்டான், மரணத்தையும் வாழ்க்கையும் நித்தியத்தையும் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டான்னா மரியா மாதிரி தான் இருப்பான், மரியா மாதிரி தான் பதில் கொடுப்பான். இதான் சரியா தெளிவான உதாரணம். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு உதாரணம் மாத்திரம் இல்ல, ரட்சிக்கப்பட்டவங்க ஆராதிக்கிறதுக்கு வாழ்றதுக்கும் உதாரணம் அவத்தான். நான் உண்மையா ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றேன்னா உண்மையான விதத்துல ஆராதிக்கிறேன்னு அவளை யோசிச்சு பாருங்க. எப்படிங்க இப்படி வந்தா? அவளுடைய குணாதிசயத்தை பாருங்க. ஏன்னா எப்படியோ ஒரு ஆர்வ கோளாறுல செஞ்சிட்டாளா? வாழ்க்கையிலேயே நினைச்சு பார்த்துருக்க மாட்டா, ஐயோ ரொம்ப செலவு பண்ணிட்டேன், இல்லவே இல்லை, ஆர்வ கோலாத்துல இல்லை. ஏன்னா அவள் ரொம்ப நாள் இப்படி இருந்தவ, அவளுக்கு இப்படி வர்றதுக்கு நம்மளும் இப்படி ஆகணும்னா என்ன செய்யணும்? அவளுடைய பழக்கத்தை பார்த்து படிக்கணும். அவள் பழக்கம் என்ன? எப்ப பார், மார்த்தா மாதிரி உலகம் அது இதுன்னு, அந்த கவலை இந்த கவலை வேலை கவலை அது இதுன்னு போயிட்டே இருக்கிறதா? இன்னும் அவளுக்கு ப்ரையாரிட்டி லைஃப்ல என்ன? இயேசு பாதத்துல உட்கார்ந்து அவர் சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், அவர் வார்த்தையை கேட்டுக்கணும், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் வந்தா போத உட்காந்து வார்த்தையே கேட்பா. இயேசுவோட அந்யோன்யமா இருந்தா, அந்யோன்யமா இருக்கும்போது பரிசுத்தாவி அந்த சாதனங்களை பயன்படுத்தி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து எவ்வளவு மகத்துவமானவர், போதுமானவர், எல்லையற்ற மதிப்புடையவர்னு அவ கண்களை திறந்து அவளுக்கு வெளிப்படுத்தினா நமக்கும் செய்வார். எந்த அளவுக்கு இயேசு அறிஞ்சுக்கிட்டா, அவருடைய மகிமையை புரிஞ்சுக்கிட்டானா, தன் உள்ள இருதயமெல்லாம் பொங்கி ஆராதனை நன்றி அன்பு சுயநலம் மட்டும் பொங்கி வருது அவளுக்கு, முடிஞ்சா இருதயத்தை உடைச்சு ஊத்திருப்பா, இதயத்தை உடைச்சு ஊத்திருப்பா, என்னன்னா செஞ்சிருப்பா. அவ இருதயத்தை உடைச்சு ஊத்துறதுக்கு ஒரு அடையாளமாக தன் உள்ளது உரியதெல்லாம் வித்து போய் தியாகத்தோடு அங்க வந்து அந்த பரிமள தைலத்தை ஊத்துறான். அவனால கட்டுப்படுத்திக்கவே முடியல, அவர் மேல இருக்கிற அன்பு கட்டுப்படுத்தவே முடியல. உங்களுக்கு அப்படி இருக்கா? எங்க காட்டவே இல்லையே. இருக்குதுங்க. அப்படின்னா காட்டவே இல்லையே, யாருமே பார்க்கலையே. யாராவது நினைச்சிருக்கிறாங்களா இயேசுக்கு நீங்க ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு? யாராவது உங்களுக்கு புத்தி சொல்லி இருக்கிறாங்களா? ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ரொம்ப போறீங்களே, ரொம்ப முத்தி போதே, என்ன செய்யறீங்கன்னே தெரியலையே, அப்படி இருக்கிறோமே, ரொம்ப முத்தி போதே. கட்டுப்படுத்த முடியாத ஆராதனை, கட்டுப்படுத்த பாட்டில் எல்லாம் துளியா உடச்சு ஊத்து வழியிட்டோம், உடச்சு ஊத்து. சிக்கனத்தை பத்தி, தன்னுடைய செலவை பத்தி, தனக்கு ஏற்படுற பாரத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை. என்ன செய்வோம் நம்மளா, அளவோடு ஒரு டிராப், மற்றதெல்லாம் நமக்கு வேணுமே, எதிர்காலத்துக்கு வேணுமே யோசிக்கிற எவ்வளவு ஆளுங்க நம்ம பாருங்களேன். அவருக்கு தெரியும், அவர் போக போறாரு, சிலுவைக்கு போக போறாரு, மறிக்க போறாரு, தேவ கோபாக்கினே என் சார்ந்து சுமக்க போறாரு. நான் யோசிச்சு பாக்குறேன், அதை நினைச்சு ஊத்தி இருக்கிறான், யோசிச்சு பாக்குறேன். அந்த காஸ்ட்லி பர்ஃபியூம் இல்லைங்களா, ஒரு வாரமாவது அவர் உடம்புல இருக்காது, ஒரு வாரமாவது இருந்திருக்கும். அந்த இயேசு இன்னும் ரெண்டு நாள்ல கெத்செமனே தோட்டத்துல போய் வேர்த்து கொட்டுவார். எந்த வேர்வு? நமக்கு தண்ணி வேர்வு வந்தாவே உடம்பு எவ்வளவு வாசனை வருது, ரத்த வேர்வு வரும், உடம்பெல்லாம் ரத்த வேர்வு வரும், உடம்பு எவ்வளவு வாசனை அடிக்கும். அவரை பிடிச்சி எடுத்துட்டு போய் கபத்தால வார்ல அடியா அடி 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 அடிச்சு சதெல்லாம் பிக்க போறாங்க, ரத்தெல்லாம் ஒழுவ போகுது. அந்த சதையோடு அவரை பிடிச்சி தூக்கிட்டு போய் கபத்தால, கபத்தா அந்த மண்ட ஓடுகள் எத்தனை உளுந்திருக்கும், மண்ட ஓடுகள் மலை, நாத்தம் பிடிச்ச மலை, சாவு மரணம் சிலுவையில் அரைச்சப்பட்டவங்கலாம் அங்க போட்டிருப்பாங்க, அந்த சிலுவையில தொங்குறாரு. அவருடைய சதையும் ரத்தமும் ஒளிவுகிட்டு உடம்புல, அந்த கெட்டு போற சதை செத்து போன செல்ஸ் எல்லாம் உடம்புல எவ்வளவு வாசனை அடிக்கும், அந்த வாசனை எதுவுமே வராம இந்த நர்மல தைலம் தான் மிகுந்த வாசனையா வருது. ஏன் அவருடைய மரணத்தினால் வரப்போற ஜீவ வாசனை கடையாளமாக இவருடைய தைலம் தான் அங்க ஸ்மெல் அடிச்சிருக்கும், அந்த வாசனையே வராதபடிக்கு போட்டிருப்பாளான்னு நான் கற்பனை பண்ணி பார்க்க. என்ன அருமை, என்ன அருமையான கிரியை அவர் செய்தா. இயேசு மரிப்புனால மரணத்தினால் வருகிற நன்மைகள் அவளுக்கு எந்த அளவுக்கு தெரியும், நம்ம தெரிஞ்சிருக்கிறோமே. இயேசு பரிபூர்ண மீட்ப வாங்கினாரு, நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லைங்க, பரிபூர்ண மீட்பு. நமக்கு உரித்த பாவத்தின் கோபாக்கினை எல்லாத்தையும் அவருக்கு அந்த கப்புல கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையில குடி 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 குடின்னு குடிச்சாரே, மூணு மணி நேரம் இருள குடிச்சு மொத்தத்தையும் காலி பண்ணி ஏதாவது வச்சாரா? ஒன்னு வச்சிருந்தா நீ உங்களுக்கு எனக்கு பரலோகம் கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சு முடிந்தது தூக்கி போட்டாரு. நீங்க பரலோகம் போய் சேர்வதற்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. நீங்க ஏதாவது செய்யணுமா, ஏதாவது ஒண்ணு உங்களை பரலோகத்தை செய்ய சேர்க்குமா? நீங்க செய்யறது ஒன்ன செய்ய வேண்டியதுல முடிஞ்சிச்சு, நான் முடிச்சிட்டேன் பாவம் வேலையை. உனக்காக வா, நீ வாழ முடியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்ட, நீ அனுபவிக்க வேண்டிய வேதனைய பாவங்களுக்கு நீ செஞ்சது மாத்திரம் இல்ல, இன்னமே விசுவாசி ஆகி என்னெல்லாம் செய்வியோ, மரண படுக்கையில நீ செய்யற கடைசி துளி பாவத்துக்கும் நான் மறிச்சிட்டேனே, முடிந்தது. இந்த மாதிரி செஞ்ச இயேசுவ, இவ்வளவு எனக்கு செஞ்சு முடிச்ச இயேசு மேல அளவற்ற இப்படி ஒரு அன்பு வரலன்னா சம்திங் இஸ் ராங். அவருடைய மரணத்தினால் வந்த ஆசீர்வாதங்களா எவ்வளவு படிச்சிருக்கிறோம். ப்ரொபிசியேஷன், பாவ நிவாரண பலி, நம்ம மேல இருந்த தேவ கோபாக்கின, நம் முப்பிதாக்கள் எல்லாம் கோமணம் கட்டிக்கிட்டு கல்லையும் மண்ணையும் குரங்கையும் குமித்த அந்த கோபம்லாம் நம்ம தலை மேல வந்திருக்குமே, அந்த கோபாக்கின, நம் பாவத்தின் மேல உள்ள கோபாக்கின எல்லாத்தையும் நீக்கினார் அவர் சிலுவை பணியினால். நம்மளை கோபாக்கினை நீக்கி, நம்ம பாவத்தை மன்னித்து, நம்மளை நீதிமானாக்கி, நம்மளை பிள்ளையா தத்தெடுத்து கொண்டு நாம் பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் பரிசுத்தாவி நம்மளை பரிசுத்தப்படுத்தணும், பரிசுத்தாவியை ஈவ கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு பரிபூர்ண மீட்பை வாங்கி கொடுத்த இயேசுக்கு கொடுக்கற பதில் என்ன? நம்மள மரியா கேட்கறான், நான் இப்படி கொடுத்தங்க, நீங்க அங்க இல்ல, நீங்க அங்க இருந்திருந்தா இதைதான் செஞ்சிருக்கணும், நான் செஞ்ச உங்க சார்பில், இங்க நீங்க இருக்கிறீங்க, நீங்க என்ன காட்டுறீங்க அவருக்கு? அவர் என்னென்ன செஞ்சு அதனால என்ன எவ்வளவு பெரிய நன்மைகள் வரப்போதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா நீங்க செய்ய வேண்டிய இடத்துல நான் செஞ்சிருக்கிறேன், நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யறீங்க? நம்மள கேக்குறா என்ன பதில் கொடுக்க போறோம்? இங்கெல்லாம் உட்காந்து சிம்பிள் கேள்விதான், உங்க இருதயம் மரியா பிளாஸ்க் மாதிரி உடைஞ்சு இயேசு மேல போக கூடாதா? இல்ல அந்த கேப்பை டைட்டா மூடி ஆராதனையில ஒரு நன்றி இல்ல, வாய திறந்து சந்தோஷமா பாடுற பாட்டு இல்ல, அன்பு ஊத்துறது இல்ல, அந்த குரல்லையே தெரியும் அந்த உணர்ச்சிகள், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஊத்திக்கிறது எல்லாம் மூடி வச்சுக்கிறது, உங்க இச்சை கொடுக்கறது, குடும்பத்துக்கு கொடுக்கறது, உலகத்துக்கு கொடுக்கறது, புள்ள அங்க கொடுக்கறது எல்லாம் அங்கதான் அன்பு, அங்க இங்க எங்கத்தான் அன்பு, இயேசு மேல அன்பே இல்ல. கடைசியில அதுதான் உங்களை ஏமாத்த போது, கேலி செய்ய போகுது. இவ்வளவு செஞ்ச இயேசுக்கு உங்களுடைய அன்பு எங்க, பாசம் எங்க, பச்சம் எங்க, ஆராதனை எங்க, எல்லாம் கால்குலேட்டட் பிரிடிக்டபிள் கிறிஸ்டியன் லைஃப். பிரிடிக்டபிள்னா இவர் இப்படிதான், 10 வருஷம் இப்படிதான் இருப்பார், ஒண்ணுமே அவர்ல ஒரு பிரிடிக்டபிள்னா அவர் முன்னாடியே சொல்லிடலாம் இவர் பக்தி எப்படி இருக்கும். அப்படியா நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்மள சுயத்துல முடிய மாதிரி அவ பாருங்க, அவளை பார்க்க பார்க்க வெக்கம்தான் ஆகுது, அவளை பார்க்க பொறாம ஆகுது, பொறாம ஆகுது இல்லைங்களா. என்ன ஒரு பரலோகத்துல வரவேற்பு அவளுக்கு, நமக்கு இருக்குமா, என்ன பிளஸ்ஸிங், நித்திய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து போல் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறாதவனுக்கு அவன் சபிக்கப்பட்டவன், அநாத்தமா சாபம். ஆனா இந்த பெண்ணுக்கு வெறும் ஆசீர்வாதம், வெறும் ஆசீர்வாதம், விலை கணக்கு போடாத அன்பு, உயர்ந்த அன்பு, சுத்தமான அன்பு. ஒரு மிக்சரா வாங்கி கொடுக்கலாமா, கம்மியா இருந்திருக்குமே, பியூர் நாடு வேணும் எனக்கு, எவ்வளோ 10 மடங்கு விலை இருந்தாலும் போதும், பியூரா கொடுக்கணும் அவருக்கு. எந்த கட்டாயம் கேட்டாரா அவரு செய்யணும்னு, சாப்பாடு போட்டிருந்தாலும் போதுமே கேட்டாரா, பியூரா வேணும், எந்த கட்டாயமும் இல்ல. யாருமே தன்னை வலிப்புறுத்துல, தனக்கு உள்ள அன்பின் ஆழத்தை அகலத்தை உயரத்தை கட்டுப்பாடு இல்லாத இருதயம் பொங்குறத வெளிப்படுத்தணும், உடைச்சி வெளிப்படுத்தணும். நம்மளா எப்படிங்க காட்ட போறோம், எவ்வளவு அன்பு அவளுக்கு இருதயத்துல இருந்துச்சு, எந்த விதமான கலப்படம் இல்லாத நன்றி ஆராதனை, அதை எப்படியாவது வெளிப்படுத்தணும் போயிருக்கிறாள். நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம், உண்மையான ஆராதனை தாங்க, இதான் ஆராதனை, இதான் ஆராதனை. ஒரு கிறிஸ்த உண்மையா அப்படி ரட்சிக்கப்பட்டிருந்தா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய மகிமையை கண்டு ரட்சிக்கப்பட்டிருந்தா, அவன் இப்படித்தான் இயேசுவை ஆராதிப்பான், வாழ்வான். இப்ப நமக்கு புரியுதா, சபை வரலாறு படிக்கிறோம், ஏன் சில பேரெல்லாம் பெரிய நாடுகளை விட்டு, பெரிய இதை விட்டு, வில்லியம் பர்ன்ஸ் ஒருத்தர் இருந்தார் ஸ்காட்லாண்டில், பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர், அவர் நினைச்சிருந்தா அந்த நாட்டில் எந்த சபைக்காவது பெரிய போதகரை ஆக்கியிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு சைனாக்கு போனார். போய் அங்க போய் பயங்கரமான எதிர்ப்பு, நன்றி கட்ட மிஷினரி வாழ்க்கைனா நன்றி, யாருமே அதுக்கு மதிக்க மாட்டாங்க, வாழ்ந்து வாழ்ந்து நோ எவ்வளோ இது பண்ணி பெரிய ஆள், எவ்வளோ சுவிசேஷத்தை பரப்பணும், நாங்கள் வேலை செஞ்சு வேலை செஞ்சு கடைசியில் அவர் இறந்துட்டாரு, அவருக்கு மீதி இருந்தது இதாங்கன்னு ஒரு பாக்ஸில் போட்டு ஊருக்கு அமைச்சாங்க ஸ்காட்லாண்டு. திறந்து பார்த்தா 2 ஷர்ட்டு 2 பேண்ட்டு ஒரு பைபிள் 2 புக்கு. என்ன வேஸ்ட்டுன்னு உலகம் சொல்லுச்சு, என்ன வேஸ்ட். ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியும் அவர் செஞ்சது நற்கிரியை இல்லைங்களா, என்ன வேஸ்ட். மொரேவியன்ஸ்னு சில மிஷினரிஸ் இருந்தாங்க, இப்போ தான் புரியுது அவங்களாம் ஏன் அப்படி இருந்தாங்கன்னு. குஷ்டரோகிகள் காலனிஸ் இருந்துச்சாங்க, யாரையும் விட மாட்டாங்க, போனா வெளியே வர முடியாது. இவங்க நல்லா தான் இருந்தாங்க, அதுக்குள்ள போயிட்டாங்க. ஏன் போனாங்க, இயேசுடைய சுவிசேஷத்தை அங்க சொல்லணுமே, அவங்க சுவிசேஷம் தெரியாம அவங்க யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு குஷ்டரோகம் வந்தாலும் பரவாயில்ல அங்க சொல்லி அவங்க கூடயே நம்ம இருந்து செத்துருவோம். அவங்கலாம் எப்படி செய்ய முடியுது, என்ன வேஸ்ட். பைத்தியகார்த்தனை யாராவது இப்படி செய்வாங்களா, ஏன் இப்படி போனாங்க நமக்கு தெரியுது. ஏன்னா மரியா இருதயம் இருந்தா இப்படிதான் ஏதாவது செயல் வெளிப்படும், இப்படிதான் அன்பு வெளிப்படும், இப்படிதான் பொங்கி வெளிப்படும். நம்ம இருக்குமா, யோவானை தவிர்த்து வேற யாருக்கும் இப்படி, யோவான் ஸ்தானாவை தவிர்த்து இப்படி ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சி கிடைச்சதில்லை. ஏன், இவதான் சிதறம், இவரை தான் பார்த்து படிக்கணும். ஒரு கிறிஸ்தவ, ஒரு பாவி எப்படி ரட்சிக்கப்பட்டா எப்படி இருப்பான், பதில் கொடுப்பான், எப்படி இயேசு மேல அன்பு கூறுவான், ஒரு ரட்சிக்கப்பட்ட பாவி எப்படி ஆண்டவர் ஆராதித்து சேவிப்பான், அதுக்கு அடையாளம் இவதான், அதுக்கு அடையாளம் இவதான் பார்த்து நம்ம படிக்கணும். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். ஒரே ஒரு கடைசி பயன்பாடு, செகண்டரி பயன்பாடுலாம், இவளுக்கு இவ்வளவு மாதிரி நம்ம ஒருபோதும் அவசரமா நம்மள மக்களை நியாயம் தீர்த்திடக்கூடாதுங்க, அதை நம்ம பார்த்து படிக்கணும். நம்ம மக்களை பாருங்களேன், அவ அன்ப ஆராதனையை அவ கொட்டி காட்டுறா, ஏன் இந்த வேஸ்ட், ஏன் இந்த வீண் செலவு, ஏன் இந்த ஆடம்பரம் நம்ம செய்யறோமா, நமக்கு மத்தியில மாரல் ஜட்ஜ்மெண்ட்டை மத்தவங்க மேல போடுறது, மற்றவங்க மேல போடுறது, உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை, ஏழைகள் மேல அக்கறை இல்லை, அப்படி இப்படின்னு மற்றவங்களை குற்றப்படுத்துறோமா, குற்றப்படுத்தினாங்க அவளை, அவ வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு, இவங்க ஏழைங்க தலைசாய்க்க இடம் இல்லை, அவ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவ வரும்போதெல்லாம் அவ வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு அவளுடைய இதில் இருந்துக்கிட்டு இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் இந்த தரிவுலத்தை எல்லாம் வாங்கவே முடியாது. இவ போய் வாங்கி அவ அன்பை உயர்ந்த விதத்தில் இயேசுக்கு காட்டினோன்னா அவன் மேலேயே குற்றம் சாட்டுறான், குற்றம் சாட்டுறாங்க. இப்படி நம்மளும் செய்யலாம், எவ்வளோ செய்யறோம் தெரியுமா, நமக்கு மத்தியில தான் போல் திட்டுற ரோமர் 14:10 உன் சகோதரனை நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ யார், ஒருபோதும் உன் சகோதரனை நியாயம் தீர்க்க கூடாது, அவனுக்கு ஏன் இடரல் உண்டாக்குற, நம்ம சபைக்கு மத்தியில எத்தனையோ சபைகளுக்கு மத்தியில இதை செய்யறது, இதனால இந்த நியாயத்தை இருக்கிற குணம் சபைகளே கெடுத்து நாசமாக்கிறோம், சபைகளை கெடுத்து நாசமாக்கிறோம். எவ்வளோ கேள்விப்படுறோம், வேதம் நம்மளை பயங்கரமா கடிந்து கொள்ளுது. நமக்கு மத்தியில பிரிவினையும் கோபமும் இந்த ஜட்ஜிங் ஸ்பிரிட் தான், மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது. அதை நம்ம நிறுத்தணும். மற்றவங்க யாராவது பார்த்தா அது கடிந்து கொள்ளணும், அது பாவம்னு சொல்லணும். ஏன் எப்படிங்க நம்ம செய்யறோம், யாரையோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பொருளாதார விதத்தில் ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க உண்மையா இருந்திருக்கிறாங்க, உழைச்சிருக்கிறாங்க, உழைச்சதுனால ஆண்டவருக்கு காணிக்கையில ஒருபோதும் குறை வச்சது இல்ல, ஒழுங்கா காணிக்கை கொடுத்த ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்து ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா. யாருக்கும் ஆண்டவர் கடன் பட்டு பட மாட்டார். நம்ம அவருக்கு ஒண்ணு கொடுத்தோம்னா 10 மடங்கு கொடுத்து முடிச்சிருவார். அதனால ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். அவர்கிட்ட உண்மையா இருந்து அவர் ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டார். அது ஆசீர்வதிக்கிறாரு, அது ஆசீர்வதித்து ஓகே. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கிடைச்ச வசதியில ஒரு லக்ஸரியா ஒரு கார் வாங்குறாங்க, அவருக்கு நல்ல கார் வாங்குறாங்க, இல்ல ஒரு நல்ல டிரெஸ் போடுறாங்க, இல்ல ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிட்டு வராங்க, இல்ல ஒரு வீடு வாங்குறாங்க, ஆடம்பரமான ஒரு வீடு வாங்குறாங்க. அது வந்து ஒரு சாட்சியாக ஆண்டவர் உண்மையா இருக்கும் போது நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. கிறிஸ்து இயேசுக்குள் உங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படும்னு ஆண்டவர் வேதத்துல சொல்லி இல்லையா, என் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க மற்றதெல்லாம் கொடுக்கப்படும்னு சொல்லி இல்லையா. அவரு அவங்க அப்படி ஆண்டவர் கொடுத்ததுனால அவங்க இமீடியட்டா நம்ம என்ன பண்றது, என்ன வீண் செலவு சொல்லுவோமா, என்ன வீண் செலவு, எவ்வளவு பாவகரமான எண்ணம் அது தெரியுமா, தெரியுமா. ஏன் அந்த செலவு அந்த காசை காண்டி வச்சு சபைக்கு காணிக்கையா கொடுத்திருந்தா எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கலாம். அது நம்ம செய்யறதுக்கு ரொம்ப தப்பு. இல்ல அந்த காசை வித்து ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா அந்த மாதிரி நியாயம் தீர்க்கிற அந்த குணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது பாவோன்றத உணருங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய பொருள் மேல உரிமை இருக்கிறது. அவன் அதை என்ன செஞ்சுக்கலான்னு கிறிஸ்தவ சுதந்திரம் இருக்கு. அவன் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், பாஸ்டரா நானும் நியாயத்தை இருக்கிற நீங்களும் உரிமை கிடையாது. அவன் என்ன துணி போடுறான், எந்த வீட்டுல இருக்கிறான், எந்த கார் வாங்குறானோ அதெல்லாம் குற்றப்படுத்துறதுக்கு நம்ம யாருமே கிடையாது. அது அவன் சுய உரிமை, புரியுதுங்களா அவங்களுக்கு. என்ன வீண் செலவு, இப்படிப்பட்ட சபை நியாயம் தீர்த்துட்டு போற சபைக்கு எவ்வளவு மோசம் தெரியுமா. அதுக்கு வர்றவங்க எல்லாம் அங்க பிச்சைக்கார மாதிரி வருவாங்க. ஏன் நல்ல துணி போட்டு வந்தா இவங்க ஏதாவது சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஸ்டேட்டஸ்ல எங்கன்னா போனா ஸ்டேட்டஸ்ல போட்டுற கூடாது. ஏன்னா சபை மக்கள் பார்த்து நம்மளை பாருங்க என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க சந்தோஷமா ஆடம்பரமா ப்ராஸ்பரிட்டியை பார்த்து சந்தோஷப்படுற குணம் நமக்கு இருக்கணுங்க. எப்படிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாரு சொல்லுங்க. நான் உண்மையா காணிக்க கொடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்ததுனால என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படணுமே தவிர என்ன வீண் செலவு சொல்றவங்க இருக்கிறீங்களா. கேவலமான எண்ணம் அதுக்காண்டி நமக்கு மத்தியில விட்டுறாதீங்க. அது ஒரு செகண்டரி பாடமாக நம்ம படிக்கணும். இமீடியட்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன், கிறிஸ்தவ சுதந்திரம்னு இருக்கு. அந்த கசப்பான நியாயத்தை இருக்கிற ஆவிக்காண்டி நமக்கு மத்தியில விட்டோம். ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார் நல்ல சாட்சியா அவங்க வாழ்றாங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் இல்லைங்களா. அதை பார்த்து நல்லா இருக்கிறாங்க, நல்ல துணி இருக்கு, நல்ல வீடு இருக்கு, அதெல்லாம் பார்த்து அவங்க ஆடம்பரமா இருந்தா அது அவங்க இஷ்டம். நியாயப்பிரமாணம் சொல்லுது எனக்கு இருக்கிற பொருள்ல அது செலவு செய்யறதுக்கு யாரும் அது சொல்லக்கூடாது. நம்முடைய கடமைகளை ஒழுங்கா இருக்கிறோமா, வீடு கடமை காணிக்க சபை, அது தவிர்த்து வேற இதை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. ஒருபோதும் அந்த ஆவியை நமக்கு மத்தியில் விட்டுறக்கூடாது. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும்.